கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற என் அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய அருமை கர்த்தர் இயேசுவினுடைய இனிய நாமத்தினாலும் கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஆராதனையிலே நாம் ஒன்று சேரவும் தேவனுடைய கிருபையின்படியாக அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வதாகவும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் மிகுந்த நாளுக்காக அவருக்கு நாம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இன்றும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நம்முடைய கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தை பற்றி நாம் நினைவு கூர்ந்து அவருடைய பரிசுத்தமுள்ள பந்தியிலே நாம் பங்கெடுத்து விசேஷமாக அவருடைய பாடுகள் மற்றும் மரணத்திலே நம்முடைய பங்கையும் கூட தெரிவித்த வண்ணமாக, குறிப்பாக அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கும்படியாக விதமான ஒரு பந்தியிலே கடந்து வர்றதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆக நம்முடைய விசுவாசம், நம்முடைய இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு நிலையிலே நம்முடைய நோக்கம் எதிர்பார்ப்பு அநேகமாக நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய வார்த்தைகளின்படி அவர் நமக்கு கட்டளை இட்டு சென்ற அவருடைய நினைவு கூறுதலை நாம் அனுசரிப்பது, குறிப்பாக அந்த நினைவு கூறுதலை நாம் அனுசரிக்கும் போது அந்த பந்தியிலே பங்கு பெறும் போது நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதி செய்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இயேசுவுடைய பாடு மற்றும் மரணத்திலே நாம் ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நமக்கு நினைவூட்டுக் கொள்கிறோம். ஆக அவிதமாக நினைவூட்டுதல் மூலமாக நம்முடைய விசுவாச ஓட்டத்தை இன்னும் அதிகமாக உறுதியோடு கூட நாம் ஓடும்படியாகவும், தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஒரு மரணத்துக்கு ஏற்ற விதமான அழைப்பு, அதாவது இந்த உலகத்திற்கு எல்லாவித காரியங்களுக்கு நம்மை நாம் விலக்கி முற்றிலுமாக இந்த உலகத்திற்கு மறித்தவர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த ஒரு காரியத்தை இன்னும் அதிகமாக நாம் நினைவு கூர்ந்து, அது மாத்திரமல்ல நம்முடைய உலக பிரகாரமான சொல்லர்த்தமான நிஜமான இந்த சரீரத்தினுடைய மரணத்திற்கு அதை எதிர்நோக்கி நாம் இன்னும் அதிகமாக கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட அதிகமாக நம்ம மற்றவர்களுக்கு நாம் தெரிவிக்கிறோம். அது மாத்திரமல்ல நம்மை நாம் உணர்த்திக் கொள்கிறோம், நம்முடைய சகோதரர்களுக்கு முன்பாக அவைகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக இந்த உலகத்தில் ஒரு புதிய சிஷ்யனுடைய நோக்கம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வசனங்கள் மூலமாக அநேகமாக நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தின் மத்தியிலே நம்முடைய உலக காரியங்கள் எல்லாம் விட்டொழிந்து நாம் மறித்தவர்களாக மறித்த நிலையிலே இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்திற்கு அடுத்த பாவங்களுக்கு இவ்விதமாக நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி உண்மையான இந்த மரணத்திற்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அவ்விதமாக தான் நம்முடைய அழைப்பு இருக்கிறது. ஆக நம்முடைய கர்த்தர் இயேசுவை குறித்து நம்ம பார்க்கும்போது அநேகமான பாடல்களை பார்த்திருக்கிறோம். அவர் கூட இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அவ்விதமாகத்தான் அவர் ஓடி முடித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமே கடந்த பாடத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு புதிய சிருஷ்டி, அதாவது நிழலாக பார்க்கும்போது முதற் பேரானவர்களுக்கு முன்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறது, அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்க்கும்போது மரணம் தான். ஆக இந்த மரணத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகும் பொருட்டு தேவன் அவர்களுக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த முதற் பேரானவர்களுக்கு ஒரு நியமத்தை அங்கே கொடுத்திருந்தார் என்று சொல்லி அங்கே பார்த்திருக்கோம். ஆக அந்த வகையில் அதே விதமாக புதிய சிருஷ்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நமக்கு கூட நிச்சயமாகவும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லையிலே ஒரு மரணம் உண்டு. ஆனால் அந்த மரணம் நித்தியமான மரணம் இல்லை. ஆக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மரணத்திலிருந்து நாம் விடுதலையாகணும், மீட்கப்படணும், அந்த மரணம் நித்தியமாகாம இருக்கணும், அதையும் தாண்டி ஒரு புதிய வாழ்வை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் புதிய சிருஷ்டியாக இந்த நிலையில தேவன் கொடுத்த அவருடைய கட்டளையின்படி நம்ம இந்த உலகத்தின் மத்தியில நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். ஆக இவ்விதமான ஒரு அழைப்பை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய மரணத்தை பற்றி நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோம். ஆக நம்முடைய விசுவாசம் அவருடைய பாடுகள்ல அவருடைய மரணத்துல நிச்சயமாகவே இருந்திருக்கு. விதமாக நமக்காக கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் பாடுகளை பட்டார். அதே போல எவ்விதமாக அவர் மரணத்தை அவர் பெற்றுக்கொண்டார், இந்த காரியங்கள் எவ்விதமாக நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்கிறதோ அதே போல இந்த காரியங்களை தாண்டி நிச்சயமாகவே அவருடைய உயிர்த்தெழுதல கூட நம்முடைய விசுவாசம் நமக்கு அதிகமாக வேண்டும். என்று சொன்னால் மரணத்துல மாத்திரம் கிடையாது. அப்போஸ்தலர் பவுல் அநேகமாக சொல்லும் போது அவருடைய பாடுகள்ல அவருடைய மரணத்துல நம்ம நிச்சயமாகவே ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கோம், அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அருள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி கூட அங்க சொல்றாரு. ஆனா இருந்த போதிலும் அந்த வசனத்துடைய இரண்டாவது பகுதியில் பார்க்கும் போது இதுதான் நம்முடைய இலக்கு அல்ல, இதுதான் நம்முடைய நோக்கம் அல்ல. இதையும் தாண்டி அந்த பாடுகள் மற்றும் மரணத்தின் வழியாக கர்த்தர் இயேசு விதமாக தன்னுடைய பிதாவிலிருந்து அந்த மகிமையுள்ள ஒரு சரீரத்தை அந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொண்டாரோ, அதே போல சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் கூட பாடுகள் மற்றும் மரணத்தையும் தாண்டி இந்த ஒரு நோக்கத்தை தாண்டி இன்னொரு உன்னதமான நோக்கத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஆக இன்னொரு வசன பகுதியில் அவர் சொல்லும் போது நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை அல்ல, நீங்கள் மேலானவைகளையே நீங்கள் நோக்குங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் நமக்கு சொல்லுகிறதா பார்க்கிறோம். அப்ப இவ்விதமான காரியங்கள் பார்க்கும் போது நம்முடைய நோக்கம் இந்த உலகத்தில் பரிபூர்ணமாய் மறிக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பரிபூர்ணமான நிலையில எல்லாவித காரியங்களையும் சரிவர செய்து முடித்து மறிக்கிறது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி அதனுடைய பிரதிபலன் அதனுடைய பலனாக நம்முடைய பிதாவினிடத்திலிருந்து நம்முடைய கர்த்தர் இயேசுவின் மூலமாக நாம் ஜீவன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் நிச்சயமாக நமக்கு வேண்டும். ஆக அநேக வாய்ப்புகள்ல நம்ம இவ்விதமான ஒரு சிந்தையில இருந்துடுறோம், இந்த உலகத்துல ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிக்கணும் கர்த்தர் இயேசுவுக்காக, பிதாவாகிய தேவனுக்காக, அவருடைய சித்தத்திற்காக. ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கிறது என்று நம்ம உண்மையாக உணர்ந்து கொள்ளணும். இந்த உலகத்துல பாடுகள் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, பாடுகள் வழியாக அவருக்கே மாத்திரம் மறிக்கிறது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அவருடைய அவர் கொண்டிருக்கிற அந்த அழியாமையை, அவர் நமக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிற அந்த திவ்ய சுபாவத்தை நாமும் கூட பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய முழு முதற் ஆசையாக, அது உண்மையுள்ள ஆசையாக, ஒரு நிறைவான ஆசையாக அவருக்கு இருக்கு என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் உலக கிறிஸ்தவர்கள் அங்க அந்த ஈஸ்டர் தினத்தை அவர் கொண்டாடி இருக்கிறாங்க. எந்த ஒரு நம்பிக்கை, எந்த ஒரு விசுவாசம் என்று சொல்லி அவர் முகத்தில் நீங்கள் ஒருவேளை ஒரு கேள்வி வச்சீங்கன்னா, என்னுடைய இரட்சகர் கர்த்தர் இயேசு அவர் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு எனக்காக அவர் உயிர் நீத்திருக்கிறார், அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார், இன்றைக்கு அவர் உயிரோடு கூட எழும்பியிருக்கிறார். ஆகவே உலகத்தில் இருக்கக்கூட அநேக தேவர்களை காட்டிலும் என்னுடைய தேவன், என்னுடைய கர்த்தர் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், அவ்வளவுதான். அதையும் தாண்டி அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக, அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகள் என்ன, இது என்ன என்று கேட்கும்போது நிச்சயமாகவே அதற்கு ஆழமான பதில்கள் அவங்க மத்தியில் இருக்காது. என்னடி சொன்னால் நமக்கு தெரியும், அவர்களுக்கு அவிதமான போதனைகள் மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சத்தியம் அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையான சத்தியம், சத்தியத்தினுடைய ஆழம் அவர்களுக்கு புரியாத நிலையில் அவர்கள் இருக்கிறபடினாலே இந்த ஒரு பதிலை அவர்கள் சொல்லுவாங்க. ஆக அன்பு சகோதர சகோதரர்களே, அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது நிச்சயமாகவே நாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள். என்னோட சொன்னால் வேதத்தில் இருக்கிற தேவனுடைய ஒவ்வொரு திட்டங்களையும், அந்த திட்டத்தினுடைய ஆழத்தையும் நாம் சென்று அறிந்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய மகத்துவங்களை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் நீங்க எடுத்துக்கொண்டாலும் கூட, அவர்கள் மத்தியில கூட தேவனுடைய சித்தம் எவ்விதமாக இருக்குது என்கிற அந்த அறிவு, மேலான அறிவு நிச்சயமாகவே நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போதித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். என்று சொன்னால் நமக்கு தேவனுடைய கிருபையின்படியாக, அவருடைய ஆவின்படியாக தேவன் அவருடைய மகத்துவமுள்ள சத்தியத்தினுடைய ஆழத்தை நமக்கு புரிய வைத்திருக்கிறார். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடத்தினுடைய சாராம்சமானது கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. எவ்விதமாக கர்த்தர் இயேசு நமக்காக பாடுகள் அனுபவித்தார், எவ்விதமாக நமக்காக அவர் மரித்தார், அவ்விதமாகவே அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கு. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க சொல்லும் போது மத்தேயு 28 அதிகாரம் 6 வசனத்தை ஆதாரமாக கொண்டு சகோதர ரசல் அவங்க இந்த பாடத்தை நம்ம கொடுத்திருக்கிறாங்க. ஆக இந்த ஒரு வசனத்தை நம்ம படித்து தொடர்ந்து பாடத்திற்குள்ள கடந்து செல்வோம்.
அவர் எங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்.
அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடியே. அநேகமாக சீஷர்கள் மத்தியில் அவர் இருக்கும் போது அவர் அநேக வார்த்தை மூலமாக தம்முடைய சீஷர்கள் மத்தியில் அவர் பேசினார். ஆகவே இப்பொழுது நான் உங்களை விட்டு நான் கடந்து போகணும், என்னுடைய பிதாவின் இடத்துக்கு போகணும், அதே போல இந்த ஒரு ஜனங்கள் மத்தியில நான் ஒப்பு கொடுக்கப்படணும், மனுஷர்கள் மத்தியில ஒப்பு கொடுக்கப்படணும், நான் கொலை செய்யப்பட வேண்டும், பாடுகளை அனுபவிக்க வேண்டும், விதமா அநேக வார்த்தைகளை வந்து சீஷர்கள் மத்தியில பேசினாலும் கூட அன்றைய தினத்துல அந்த ஒரு காலப்பகுதியில சீஷர்கள் இருந்த ஒரு சிந்தை அவங்களுடைய நோக்கம் வேறு விதமாக இருந்ததுனால இவர் சொன்ன இந்த வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனா இருந்த போதிலும் இவர் சொன்ன இந்த வார்த்தையினுடைய அந்த புரிந்து கொள்ளுதல் எப்பொழுது வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாகவே இந்த சம்பவங்கள் அவர்கள் கண்முன்பாக அங்க நிறைவேறி தீரும் போது இவர்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அப்ப அப்பொழுது முதல் அவருடைய விசுவாசம் அதிகப்படியானது. மிக முக்கியமாக அவர்கள் தேவனிடத்திலிருந்து அந்த உன்னத பலனாகிய பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளும் போது இன்னும் அதிகமாக அதை உணரத் தொடங்கினார்கள். பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த தைரியத்தோடு வைராக்கியத்தோடு சாட்சியாக அதை குறித்து அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். இதெல்லாம் நம்ம வேதத்தில் நாம் பார்த்திருக்கோம். ஆக அன்பு சகோதர சகோதரிலே, கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் மிக மிக வல்லமை மிகுந்த ஒரு சுவிசேஷமாக அன்றைய காலத்தில் இருந்தது. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைய வரைக்கும் கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அது வல்லமை மிகுந்ததாக இருக்கு. என்னென்னு சொன்னால், உலகத்தில் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத ஒரு சம்பவம் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனிதனாக வாழ்ந்து மரித்து பின்பு அவன் அங்கே உயிரோடு கூட எழுப்புறது இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்து பாடுகளை அனுபவித்து மரணத்தை பெற்றுக்கொண்டு அவர் அந்த மரணத்திலிருந்து மகிமையாக உயிரோடு எழுந்த அந்த சம்பவம் இந்த உலக வரலாற்றில் முதன் முதலாக நடந்த ஒரு சம்பவமாக அங்க இருக்கு. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவுடைய இந்த ஒரு உயிர்த்தெழுதல் நாம் பார்க்கும்போது சகோதரர் சொல்றாரு, முதல்ல இந்த ஒரு பாடத்தில் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உயிர்த்தெழுதலானது கர்த்தர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலானது எதோடு மிக நெருக்கமாக சம்பந்தப்பட்டதாக இருக்கு என்று சொன்னாலும் ஈடுபலியோடு சம்பந்தப்பட்டதாக. ஈடுபலி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அநேக சத்தியங்கள் அங்க இருக்கு. அநேக மணி நேரங்கள் பேசக்கூடிய அந்த சத்தியம் அங்க இருக்கு. ஆக நாம் கூட அந்த ஒரு தலைப்பின் கீழே அநேக சத்தியங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆக சகோதர சொல்ல விதமாக, இந்த உயிர்த்தெழுதல் கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் ஈடுபலியோடு மிக நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கு. அநேகமாக கர்த்தர் இயேசு உலகத்தில் இருக்கும் போது அவர் இந்த உலகத்திற்காக எதற்காக வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்றான்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தினுடைய ஜனங்களை நான் ரட்சிக்கணும், அதே போல சபையாக எங்களையும் நான் ரட்சிக்கணும், உங்களுக்காக என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தணும், ஒரு மீட்கும் பொருளாக நான் இந்த உலகத்துக்கு வந்து உங்களை எல்லாம் வந்து என்னுடைய ரத்தத்தினால மீட்கணும். ஆக இவ்விதமாக அநேக இந்த ஒரு கருத்தை சார்ந்த அநேக வசனங்கள் வார்த்தைகள் கர்த்தர் இயேசுவின் மூலமாக அங்க சொல்லப்பட்டது. ஆனா இருந்த போதிலும் நாம் கூட அநேகமாக படிக்கும் போது கர்த்தர் இயேசு அவருடைய ரத்தம் சிந்துதல் மற்றும் அவருடைய மரணத்தை குறித்து மாத்திரம் இந்த ஈடுபலிக்கு நம்ம இணையாக பேசிக்கொண்டே வருவோம். ஆனால் சகோதரர் இங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஈடுபலியானது அவருடைய ரத்தம் மற்றும் அவருடைய மரணத்தை சம்பந்தப்படுத்தப்பட்ட காரியம் மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி அதையும் தொடர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்று சொல்லி அங்க சொல்றார். என்னோட சொன்ன நமக்கு தெரியும், அந்த ரான்சம் அந்த ஈடுபலி யாருக்காக கொடுக்கப்பட்டதுங்க, ஆதாமுக்காக அங்க கொடுக்கப்பட்டது. ஆதாம் மூலமாக வந்து அனைத்து மனுக்குலத்துக்காக அங்க கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு பலியாக ஆதாம் செய்த அந்த பாவத்திற்கு அவர் பெற்றுக்கொண்ட அந்த மரணத்திற்கு இவைகள் இரண்டிலிருந்து ஆதாமை மீட்டெடுப்பதற்கு அவருக்குடைய ஜீவனுக்கு ஈடாக தன்னுடைய ஜீவனை கர்த்தர் இயேசு அங்க கொடுத்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இடத்துல அவருடைய ஜீவனை ஈடாக கொடுத்த அந்த ஒரு விஷயம் அது எது மூலமாக நிறைவேற்றப்பட்டதுன்னா, அந்த கொல்கதா சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி மரித்ததன் மூலமாக, மரணத்திற்குள்ள அவர் போனதன் மூலமாக அது அங்க நிறைவேற்றப்பட்டது நமக்கு தெரியும். ஆனால் முக்கியமாக இந்த ஈடுபலியினுடைய நிறைவேறுதல் அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் மரணத்துக்குள்ள போகிறது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அதிலிருந்து என்ன பண்ணும்னா அவர் உயிரோடு கூட எழும்புகிற வரைக்குமே அது இருந்தது. ஆக மரணிக்கிறது மாத்திரம் அங்க நோக்கம் அல்ல, அவர் எதற்காக மரணித்தார், அந்த மரணத்திலிருந்து அவர் உயிரோடு கூட எழும்பணும், ஏன் எழும்பணும், உயிரோடு கூட ஏன் எழும்பணும் அப்படின்னா, அப்பொழுதுதான் ஆதாமுக்கு அவர் ஈடாக கொடுத்த அந்த ஒரு ஜீவன் சரியாக ஆதாமுக்கும் மற்றும் ஆதாமுடைய சந்ததியாருக்கும் அது பயன்படுத்தப்படும். எப்படின்னா அது உயிர்த்தெழுதல அவர் வந்தார் மாத்திரம்தான். சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் இந்த ஈடுபலியான மிக மிக நெருக்கமான ஒரு வார்த்தை, ஒரு நெருக்கமாக இருக்கிற எதுக்கு அப்படின்னு பார்க்கும் போது கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு என்று சொல்லி அங்க பார்க்கணும். அப்ப அது மாத்திரமல்ல, அதை கர்த்தர் இயேசுவை பின்பற்றின அவருடைய சீஷர்கள் அதற்கு பின்பதாக வரக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் இந்த ஒரு உயிர்த்தெழுதல் ஒரு அடிப்படை ஒரு நம்பிக்கையாக இருக்கு என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். அது உண்மைதான். ஒருவேளை இன்றைக்கு உலக கிறிஸ்தவர்கள் கூட உயிர்த்தெழுதல் அவங்க கொண்டாடுறாங்க, ஆனா இருந்த போதிலும் அந்த உயிர்த்தெழுதல முழுமையான நம்பிக்கை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இல்லை. எப்படின்னா கர்த்தர் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் அவ்வளவுதான். ஆனால் முழுமையான நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த விசுவாசனுடைய ஆழத்தை எப்ப அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு எதற்காக அவர் மரித்தார், யாருக்காக மரித்தார், அதே போல கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் எதற்காக, அந்த உயிர்த்தெழுதல் யாருக்காக, இதை எப்பொழுது அவங்க முழுமையாக புரிந்து கொள்கிறாங்களோ அப்பொழுதுதான் இவர்கள் அந்த விசுவாசத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்வாங்க என்று சொல்லி அங்க பார்க்கணும். அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது உண்மையாகவே கர்த்தர் இயேசுவை தேடுகிற பிள்ளைகளுக்கு, சத்தியத்தை நாடுகிற பிள்ளைகளுக்கு அடிப்படை ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எவ்விதமாக கர்த்தர் இயேசுடைய மரணத்தில் அவருடைய நம்பிக்கை ஆழமாக இருக்கிறதோ அதே போல அதற்கு இணையாக ஈடாக அவருடைய உயிர்த்தெழுதலையும் அந்த நம்பிக்கை நிச்சயமாக வேண்டும். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதாமுக்காகவும் அது மாத்திரமல்ல ஆதாமுடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் இயேசு கொடுத்த அந்த ஈடுபலி, ஈடாக கொடுத்த தன்னுடைய ஜீவன் மீண்டுமாக ஆதாமையும் ஆதாமுடைய மனுக்குமாரர்களையும் இந்த உலகத்தையும் மீண்டுமாக ஒரு ஓட்டத்திற்கு அவர்களை கொண்டு போகிறதாக இருக்கு. அதாவது ஆதாம் மற்றும் அவங்களுடைய குமாரர்கள், அவங்களுடைய பிள்ளைகள், இந்த உலக ஜனங்கள் ஒரு ஓட்டம் ஓடினாங்க, ஆனா அவங்களுடைய ஓட்டம் ஒரு நிறைவுக்கு அங்க இருக்கு, ஒரு நிறைவில் இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த மரணம் என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆனால் இருந்த போதிலும் அது முடிவில்ல. இந்த மரணத்திலிருந்து மீண்டுமாக ஆதாமுக்கும் இந்த உலக ஜனத்திற்கும் ஒரு ஓட்டத்தை, மீண்டுமாக ஒரு புதிய ஓட்டத்தை அங்க உண்டு பண்ணணும். அது கூட கர்த்தர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலுடைய நோக்கமாக இருக்கு என்று சொல்லி அங்க சொல்றாரு. இதான் மூன்றாவது சொல்லும்போது சௌரி சொல்லும்போது கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக இவர்கள் மீண்டுமாக ஒரு புதிய ஓட்டத்தை இவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆனால் இருந்த போதிலும் இன்றைய உலக கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அவங்க மறந்து போயிருக்கிறாங்க என்று சொன்னால் அது மறைக்கப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். சகோதரி சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரு மூன்றாவது நூற்றாண்டிலிருந்து ஆறாவது நூற்றாண்டு வரைக்கும் விவிதமான ஒரு நம்பிக்கை விசுவாசம், எப்படின்னா அந்த மூன்றாவது நூற்றாண்டுக்கு முன்பதாக இருந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம், அது என்ன நம்பிக்கை விசுவாசம், கர்த்தர் இயேசு உயிரோடு கூட அவர் மரணத்திலிருந்து ஜெயமாக எழுந்திருக்கிறார். அவர் சொன்னபடி அவருடைய ஆவிக்குரிய ராஜரீகத்தை இந்த பூமியில அவர் உண்டு பண்ணுவார், இந்த ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனால் மூன்றாவது நூற்றாண்டுகளுக்கு பிறகு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு நூற்றாண்டு வரைக்குமே ரசலன் சொல்றாருனா, இந்த விதமான ஒரு நம்பிக்கை விசுவாசம், ஆவிக்குரிய அரசாட்சி இந்த பூமியில அங்க நிலைநிறுத்தப்படும், அந்த ராஜ்யம் இருக்கும் அப்படிங்கிற விசுவாசம் அங்க கெட்டு போயிடுச்சு என்று சொல்லி அங்க சொல்றாரு. அது காரணம் கூட நமக்கு தெரியும். அது யாரோடு? போப் மார்க்கத்தினுடைய அந்த அசத்தியம், கலப்படம் மிகுந்த சத்தியம் அங்க அவிதமாக அவர்களை மாற்றி போட்டது என்று சொல்லி அங்க பார்க்க. அப்ப எவ்விதமாக அந்த ஒரு கர்த்தர் சொன்ன அந்த விஷயத்தை, அப்போஸ்தலர்கள் அங்க உறுதிப்படுத்தின விஷயத்தை எவ்விதமாக இவர்கள் மாற்றி போட்டாங்க என்று சொல்லி பார்க்கும்போது, ஆவிக்குரிய இந்த ஒரு அரசாட்சியானது இப்பொழுது எங்க கையில அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசாட்சியை, இந்த ஒரு ஆளுகையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த பூமியின் மேல, இந்த பூமி அனைத்திலும் கர்த்தர் இயேசுவுடைய ராஜரீகத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை இவர்கள் ஜனங்கள் மத்தியில, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியில இவர்கள் விதைத்ததாக நாம் அங்க பார்க்கும். ஆக பார்க்கும் போது அன்பு சகோதர சகோதரி, ஆவிக்குரிய இந்த ஒரு அரசாட்சி பூமிக்குரிய அரசாட்சியாக இருக்கு என்று சொல்லி அவர்கள் அங்க அந்த ஒரு காரியத்தை அங்க ஜனங்கள் மத்தியில சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்விதமா இருக்கும் போது கர்த்தர் இயேசுவினுடைய அந்த ஒரு உயிர்த்தெழுதனுடைய விஷயங்கள், அந்த சத்தியத்தினுடைய ஆழங்கள் விதமாக அங்க மறைக்கப்பட்டது என்று சொல்லி அங்க பார்க்கலாம். ஆனால் வெப்ஸ்டர்ஸ் இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன்ல கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அதை குறித்து பேசுறதுக்கு முன்பதாக உயிர்த்தெழுதல், பொதுவாக உயிர்த்தெழுதலை குறித்து அங்க என்ன ஒரு அர்த்தம் அங்க கொடுக்கறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ரைசிங் அகைன், திரும்பவுமாக எழுந்திருப்பது, அது எவ்விதமாக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீரியத்தோடு அங்க திரும்பவுமாக எழுந்திருப்பது என்கிற ஒரு பொதுவான அர்த்தத்தை இங்க கொடுக்கறாங்க. அது மாத்திரமல்ல அடுத்தது சொல்லும் போது மரணத்திலிருந்து அங்க எழுந்திருப்பது அல்லது நித்திரையிலிருந்து எழுந்திருக்கிற ஒரு விஷயத்தை பொதுவாக அந்த ஒரு ரிசரக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர்த்தெழுதல் வார்த்தைக்கு அங்க கொடுக்கிறாங்க. இதை குறித்து சில உதாரணங்கள் அங்க கொடுக்கும் போது, கர்த்தர் இயேசு அவர் தன்னுடைய முதல் வருகையில மாம்சத்தில் இருந்த போது உயிரோடு எழுப்பின சில நபர்களை குறித்து இங்க உதாரணங்கள் அங்க சொல்லப்படுது. நமக்கு தெரியும், முதல் நபர் பார்க்கும் போது லாசரு நம்ம சொல்லலாம். அடுத்தது யார் சொல்லலாம்? ஆமா, யவீர்வினுடைய மகள் மற்றும் அந்த நாயின் அந்த விதவினுடைய மகன் என்று சொல்லி அங்க பார்க்கும். இப்ப இந்த உயிர்த்தெழுதலுக்கெல்லாம் பார்க்கும் போது நித்திரையிலிருந்து எழும்புதல் அல்லது மரித்த நிலையிலிருந்து எழும்புதல், அது வந்து ஒரு வீரியத்தோடு ஒரு வேகத்தோடு ஒரு சக்தியோடு அங்க எழும்புதல் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் இயேசுவுடைய அந்த ஒரு உயிர்த்தெழுதல் இங்க பார்க்கும் போது நம்ம அநேக பாடங்களை படிச்சிருக்கிறோம். நம்மளுடைய அந்த கிரேக்க வார்த்தை நமக்கு தெரியும், அனாஸ்டசிஸ் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு கிரேக்க வார்த்தை, ரிசரக்ஷன் உயிர்த்தெழுதல். கர்த்தர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் எப்படி பார்க்கும் போது இதற்கு மிக மிக முற்றிலும் வேறுபட்ட ஒரு அர்த்தத்தை இங்க சொல்லுகிறாங்க. இங்க பார்க்கும் போது ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் ரைசிங் என்று சொல்லி அங்க சொல்லப்படுது, ஒரு முழுமையான எழுந்திருத்தல் என்று சொல்லி அங்க சொல்லுது. ஏன் இந்த முழுமையான வார்த்தை அங்க போட்டிருக்காங்க? அப்ப அந்த எழுந்திருத்தல் அங்க பார்க்கும் போது எழுந்திருத்தல் தான் உண்மைதான், இங்க முழுமையான எழுந்திருத்தல் என்று சொல்லி அங்க சொல்லுது. அங்கும் மரித்த நிலையிலிருந்து எழுந்திருத்தல் தான், இங்கேயும் மரித்த நிலையிலிருந்து எழுந்திருக்கிறது தான். ஆனா ஏன் இங்க ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் போது, அன்பு சகோதர சகோதரிகள், இதுக்கு பின்புதாக வரக்கூடிய அர்த்தம் மிக அழகாக அங்க இருக்கு. முழுமையாக எழுந்திருத்தல் அப்படின்னா நமக்கு தெரியும், அங்க நீங்க பார்க்கும்போது வெறும் எழுந்திருத்தல், எழுந்திருச்சா மறுபடியும் என்ன ஆகணும்? போய் படுக்கலாம், போய் விழுந்துடலாம், எப்படி வேணாலும் வாய்ப்பு இருக்கு. ஆனா முழுமையான எழுந்திருத்தல் அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எழுந்திருத்தல் எதற்காக எழுந்திருக்கிற அந்த விஷயத்தை குறித்து அங்க பேசுறாங்க. எழுந்திருத்தல் எதற்காக அங்க எழுந்திருக்கிறது, எதற்காக உயிரோடு கூட எழும்புகிறது என்று சொன்னா, தாம் இழந்து போன எல்லா காரியத்தையும் எல்லா விஷயங்களையும் திரும்பவும் பெற்றுக் கொள்ளும்படியாக எழுந்திருத்தல். ஆகவே என்ன நோக்கத்திற்காக மரித்தாரோ அந்த நோக்கத்தை திரும்பமாக முற்றிலுமாக பரிபூர்ணமாக பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் எழுந்திருக்கிறார். இதுதான் சரியான ஒரு உயிர்த்தெழுதலாக நிச்சயமாக இருக்கும். என்ன விஷயத்திற்காக அவர் மரித்தாரோ, எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் மரித்தாரோ, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக திரும்பவும் எழுந்திருக்கிறது. அதைத்தான் சொல்றாங்க முழுமையாக உயிர்த்தெழுதல், முழுமையான ஒரு உயிர்த்தெழுதல், அனாஸ்டசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ரிசரக்ஷன் சொல்லி அங்க பார்க்கும். ஆக இந்த ஒரு எழுந்திருத்தல் அல்லது இந்த ஒரு உயிர்த்தெழுதல் கர்த்தர் இயேசுவுக்கு மாத்திரமே அங்க பொருந்துகிறதாக இருக்கு. ஆக அன்பு சகோதர சகோதரிகள், எவ்விதமாக கர்த்தர் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு தாம் இழந்து போன விஷயங்கள் அது என்ன, அது நாம் பார்க்கணும். ஆச்சரியமா இருக்கலாம் அந்த வார்த்தை, இழந்து போன ஒரே ஒரு நபர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, யாருங்க? ஆதாம். ஆதாம் தாம் கிடைத்த அந்த தேவனுடைய அந்த சுபாவத்தை, அவர் இவருக்காக கொடுத்த இவருடைய நிலைக்குண்டான அந்த மகிமையை இந்த உலகத்தில் அவர் என்ன பண்ணார்? ஆதாம் இழந்து போனார். இப்ப இது மாத்திரம் தான் நம்முடைய சிந்தைகள் இருக்கும். ஆனால் இங்க கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு அங்க அர்த்தம் கொடுக்கும் போது, கர்த்தர் இயேசு என்ன விஷயத்தை இழந்து போனாரோ அதை முழுமையாக பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் நிறைவாக எழுந்திருத்தார். அப்ப என்ன கர்த்தர் இயேசு இழந்து போயிட்டார் அப்படின்னா, நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசுனுடைய கையின் கிரியைகள் தான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்புகள் நமக்கு தெரியும். ஆக மனுஷன் கூட பார்க்கும்போது கர்த்தர் இயேசுனுடைய கையின் கிரியை தான். ஆக தான் சிருஷித்த தான் உண்டு பண்ணின ஒரு பொருள் ஒருவேளை தொலைஞ்சிருச்சுன்னா அதனுடைய கவலை யாருக்கு தான் இருக்குங்க? யார் அதை உருவாக்கினாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும், அல்லது யார் அது விலை கொடுத்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த அர்த்தத்துல பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அவர் என்ன இழந்துட்டார் அப்படின்னா, தனக்காக தன்னுடைய பிதாவுடைய குடும்பத்தோடு இசைந்திருப்பதற்கு இணைந்திருப்பதற்கு அவர் உண்டு பண்ண அருமையான ஒரு தெய்வீக குடும்பம் ஆதாம் மற்றும் ஏவாள், அந்த ஒரு குடும்பம் இவர்கள் பாவத்தில் அவங்க போகும்போது அதனுடைய பலனாகிய மரணத்தை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தை விட்டு அவங்க விலகி ஓடினாங்க, சமூகத்தை விட்டு விலக்கப்பட்டாங்க என்று சொல்லி அங்க பார்த்தோம். இந்த குடும்பத்திலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டாங்க, தனியாக விடப்பட்டாங்க. ஆக இந்த நிலையில பார்க்கும் போது அந்த நீதி அங்க பிரயோகிக்கப்பட்டது, நீதி உண்மைதான், நீதி உண்மையாக அங்க செலுத்தப்பட்டது. பாவத்தை செய்த மனுஷன் பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில் நிச்சயமாக இருக்க முடியாது. பிதாவாகிய தேவன் அவர்களை வந்து அங்கிருந்து விலக்கிட்டார். அதே போல கர்த்தர் இயேசு கூட என்ன பண்ணிட்டார்னா, ரொம்ப சங்கடத்தோடு கூட அவர்களை கைவிட்டார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த உலகத்தின் மத்தியில போய் அவங்க அலைந்து திரிந்து தங்களுடைய கையின் பிரயாசத்தை ரொம்ப கஷ்டத்தோடு அவங்க சாப்பிட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு கொடூரம் அந்த கொடுமை அதிகமாக அங்க நீடித்துக் கொண்டிருக்கு. ஆனால் தேவனுடைய திட்டம், பிதாவாகிய தேவனுடைய திட்டம், அந்த திட்டத்திற்குள்ள பார்க்கும் போது மீண்டுமாக இழந்து போன இந்த மனுக்குலத்தை தமக்காக அவர் மீட்டெடுக்க வேண்டும். ஆக அதற்காக தம்முடைய நேசகுமாரன் கர்த்தர் இயேசு உலகத்தின் மத்தியில் அவர் அனுப்பினார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஆக தன்னுடைய கையின் சிருஷ்டிகள் தன் கையை விட்டு போகும்போது, தன்னுடைய அன்பை விட்டு, தன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை விட்டு அவங்க கடந்து போகும்போது, நிச்சயமாக கர்த்தர் இயேசு லோகோஸா இருந்த அவர் என்ன பண்ணிருப்பார், ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார், ரொம்ப சங்கடப்பட்டிருப்பார். ஆக இந்த ஒரு சங்கடம், இந்த மன வருத்தம் தான் இன்னும் கூட அதிகமாக தன்னுடைய பிதாவுடைய அந்த தெய்வீக திட்டத்தை, அவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் இயேசுவை அங்க உந்தி தள்ளினது. எதுவரைக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த பூமியில அதனுடைய ஆழத்துல பாதாளம் வரைக்கும், மரணம் வரைக்கும் அவரை உந்தி தள்ளுனு சொல்லி பார்க்கும். ஆக இங்க சொல்லும் போது, தான் இழந்து போன இந்த மனுக்குலத்தை மீண்டுமாக மீட்டெடுப்பதற்கு, அதை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் இயேசு அவர் மரணத்திலிருந்து ஜெயமாக அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுடைய உயிர் தெழுதல் நேற்றைக்கும் இன்றைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அது நடந்தேறி தீர்ந்தது. அது மாத்திரமல்ல, குறிப்பாக கிறிஸ்தவர் மத்தியில, அந்த கிறிஸ்தவ மத்தியில் இருக்கக்கூடிய சபை ஜனங்களுக்கு கர்த்தர் இயேசுடைய பாடு மற்றும் மரணத்தில் மாத்திரம் விசுவாசம் வைக்காதபடிக்கு, தொடர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசம் வைக்கும்படியாக, அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கும்படியாகவும் கர்த்தர் இயேசு உயிரோடு கூட அவர் எழுந்தார். என்று சொன்னால், ஒரு மாதிரியாக அவர் உயிர்த்தெழுத நிமித்தமாக நாமும் பாடுகளுக்குள்ள கடந்து போனாலும் சரி, மரணத்திற்குள்ள கடந்து போனாலும் சரி, இந்த சரீரத்தை அழிக்கும்படியாக, அழியும்படியாக ஒப்பு கொடுத்தாலும் சரி, திரும்பவுமாக கர்த்தர் இயேசுவின் போலவே நாம் கூட ஜெயமாக உயிரோடு கூட எழும்புவோம். ஆக இந்த ஒரு விசுவாசத்தை கர்த்தர் இயேசு தன் மூலமாக, தன்னுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக, குறிப்பாக சபைக்கு அவர் உறுதி செய்திருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆக இந்த ஒரு அருமையான நாளில் கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து, குறிப்பாக அவருடைய உயிர்த்தெழுதல் அந்த நாளில் நடந்த சில சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பவுல் இதை குறித்து அவர் பேசும்போது ரொம்ப அழகாக தன்னுடைய வார்த்தைகளில் அங்க பேசுகிறார். கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் அது எவ்விதமாக அங்க இருந்தது, கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் அது எவ்விதமாக இருந்தது, நீங்கள் வசனம் படிக்கலாம். அவர் எழுதின முதலாம் நிருபத்தில் 3:18 1 பேதுரு 3:18.
ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்.
அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு மாம்சத்திலே அவர் கொலையுண்டு, அதே போல ஆவியிலே அங்க உயிர்ப்பிக்கப்பட்டார் என்கிற இந்த ஒரு சாட்சி மிகுந்த வார்த்தை அப்போஸ்தலர் பேதுரு நமக்கு அங்க சொல்லுகிறதாக அங்க பார்க்கிறோம். ஆக கர்த்தர் இயேசு இந்த மாம்சத்தில் அவர் கொலை உண்டார், அவர் மரித்தார், மரணத்திற்குள்ள போனார், உண்மைதான். அதன் மேல நமக்கு அதிகப்படியான விசுவாசம் அங்கு நிச்சயமாக இருக்கு. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து எவ்விதமாக அவர் மரித்தாரோ, அதே போலவே அந்த மரித்த நிலைமையிலிருந்து திரும்பவுமாக அவர் உயிரோடு கூட அவர் எழுந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் கூட நமக்கு நிச்சயமாக அங்க வேண்டும். ஆகவே அவருடைய மரணம், அதே போல அவருடைய உயிர்த்தெழுதல் எதற்காக அங்கு நடக்கணும்? இந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியில் பார்க்கும் போது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, சபைக்கு இந்த நிருபத்தை அப்போஸ்தலர் பேதுரு எழுதும் போது, கிறிஸ்து நம்மை, சபையை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக நமக்காக அவர் பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், அவர் மரித்தார். அது மாத்திரமல்ல, இந்த வாரத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும் போது, இவ்விதமாக நம்மை சேர்க்கும்படியாக அவர் மாம்சத்திலே கொலை உண்டார், அவர் மரித்தார், உண்மைதான். திரும்பமாக சொல்லுகிறாரு, அங்க உறுதிப்படுத்துகிறாரு, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அவர் மரித்தது மாத்திரமல்ல, அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு சத்தியம் அங்க அப்போஸ்தலர் பேதுரு நமக்கு அங்க மறைத்து வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு மாம்சத்தில் அங்க கொலை உண்டார், அங்க மரித்தார், ஆனால் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி அங்க பார்க்கும். இதற்கு இணையான வார்த்தை வந்து அப்போஸ்தலர் பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 15 முழுமையாக அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசிக்கொண்டு வரார். வசனங்கள் படிக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். அங்க அழியாம அழிவுல அல்ல விதைக்கப்படுகிற ஒரு விஷயம், அது அழியாமே என்ன பண்ணுங்க, பெற்றுக் கொள்கிறதாக அல்லது சுதந்திரித்துக் கொள்கிறதாக அங்க இருக்கு. ஆக இந்த இடத்துல கூட விதமாகத்தான் சொல்றாரு. இங்க சொல்லும் போது மாம்சத்திலே அங்க கொலை உண்டார், மாம்சத்திலே மறித்தார். அதுக்கிணையாக நம்மை வைத்து பார்க்கும் போது இன்றைக்கு அநேக நோய்கள்ல அநேக துக்கங்கள்ல பாடுகள்ல வாடி வணங்கி கொண்டிருக்கிற இந்த மாம்ச தேகம் இந்த உலகத்துல அது கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டு வந்திருந்தாலும் கூட, மரணத்தை நோக்கி அது பயணித்தாலும் கூட, ஏன் நம்முடைய பலவீனத்தின் மிகுதியினால ஒரு நாள்ல அந்த மரணத்துக்குள்ள கடந்து போனாலும் கூட, அதுதான் நம்முடைய கடைசி விசுவாசம் இல்ல. அதையும் தாண்டி பார்க்கும் போது எவ்விதமாக கர்த்தர் இயேசு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதே போல கர்த்தர் இயேசுவை பின்பற்றக்கூடிய அவருடைய சபை ஜனங்கள் நிச்சயமாகவே அவரும் கூட அவரை போலவே அவருடைய சபையும் கூட அங்க ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுவாங்க. இந்த வசனத்துல அவர் அங்க வைத்திருக்கிற ஒரு அருமையான சத்தியம் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னொரு வகையில பார்க்கும் போது நமக்கு தெரியும் இந்த மாம்சமும் இந்த ரத்தமும் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை அங்க சுயந்திருப்பது இல்ல. அதுடைய சொல்லர்த்தமான வார்த்தை நம்ம சொல்லர்த்தமான அர்த்தம் கூட அவிதமாகத்தான் இருக்கு. நிச்சயமாக இந்த மாம்சம் இந்த அழிந்து போகிற இந்த மாம்சம் இந்த ரத்தம் இந்த எலும்புகள் அங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தை அங்க சுதந்திருப்பதில்ல. ஒன்று இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் கூட நம்ம பார்க்கணும். ஒருவேளை மாம்சத்தினுடைய இந்த ஒரு சிந்தைகள் நிறைந்த யாரும் கூட என்ன பண்ண முடியாதுங்க, இந்த உலகு கேட்ட சிந்தை நிறைந்த யாரும் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் அங்க பிரவேசிக்கவே முடியாது என்று சொல்லி அங்க பார்க்கணும். இவ்விதமாக கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை அங்க அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு உறுதி செய்கிறார். அது மாத்திரமல்ல அதை தொடர்ந்து சபையினுடைய உயிர்த்தெழுதலும் இவ்விதமாக இருக்கு என்று சொல்லி அங்க சொல்லக்கூடியதாக இருக்கு. ஏன்னா அந்த வார்த்தையுடைய முதல் பகுதி கர்த்தர் இயேசு நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் இவ்விதமான ஒரு நம்பிக்கையை விசுவாசத்தினுடைய உறுதியை சபை ஜனங்களுக்கு அங்க கொடுக்கிறதாக அங்க இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கும் போது கர்த்தர் இயேசுடைய இந்த உயிர்த்தெழுதல் ஒரு 2 பாடங்களை அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷர்களுக்கு அங்க கொடுக்கக்கூடியதாக அங்க இருக்கு. என்னவென்று சொல்லி அங்க பார்க்கும் போது, முதலாவது பார்க்கும் போது உண்மையாகவே அந்த 11 சீஷர்களுக்கும் கர்த்தர் இயேசுடைய அந்த உயிர்த்தெழுதல் என்ன ஒரு நம்பிக்கையை அங்க கொடுத்தது, அல்ல என்ன ஒரு சிறு பாடங்களை அங்க கொடுத்தது, என்ன சொல்லிக் கொடுத்தது என்று சொல்லி பார்க்கும் போது, முதல் நம்ம பார்க்கலாம், கர்த்தர் இயேசு மரித்தாரு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அந்த கல்லறையிலேயே அல்லது அந்த மரணத்திலேயே அவர் தொடர்ந்து அங்க இருக்கல, அதையும் தாண்டி அவர் அந்த மரணத்திலிருந்து அவர் எழும்பினார் அப்படிங்கிற அந்த உயிர்த்தெழுதலை குறித்த அந்த முதல் சுவிசேஷம் அந்த முதல் சாட்சி சீஷர்கள் மத்தியில் அங்க விதைக்கப்பட்டது என்று சொல்லி அங்க பார்க்கணும். ஆக இதன் மூலமாக அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கர்த்தர் எதிர்பார்த்தார் பார்க்கும் போது, இதோ நான் மரிச்சேன், ஆனா இருந்த போதிலும் இந்த மரணத்திலிருந்து மரித்த நிலையிலிருந்து நான் உயிரோடு கூட திரும்பவுமாக நான் எழும்பியிருக்கிறேன். இந்த விஷயத்தை முதல்ல அவங்களுக்கு சொல்லி ஆகணும். என்னோட சொன்னால் அந்த 3.5 வருஷம் கர்த்தர் இயேசு அவளோடு இருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அநேக பாடங்கள், இந்த பாடங்களுடைய அந்த மைய கருத்து என்ன என்று சொல்லி பார்க்கும் போது இதுதான், மரணத்துக்குள்ள நான் போகணும், ரத்தம் சிந்தணும், இந்த ஜனங்களுக்காக பாடுகளை நான் அனுபவிக்கணும். அது மாத்திரமல்ல இவர்களுடைய மீட்பு என்னுடைய மரணத்துல என்னுடைய உயிர்த்தெழுதல அங்க இருக்கும். கடைசியாக சீஷலமத்தில் அவர் அந்த ஒரு ஆபோஜனத்துக்கு முன்பாக அவர் பேசுகிற அநேக வார்த்தைகளை நீங்க பார்க்கும் போது, இதோ நான் போகிறேன், நான் திரும்புவேன், என்ன பண்ணுவேன், வருகிறேன். அப்ப மிக முக்கியமான வார்த்தைகளை மிக முக்கியமான வாக்குறுதிகளை அங்க கொடுக்கறதா கூட அங்க பார்க்கும். இந்த வாக்குறுதிகள்ல அடங்கியிருக்கிறது பார்க்கும்போது 2 விஷயம். ஒன்னு பார்க்கும்போது நிச்சயமாகவே அவர் மரணத்துக்குள்ள போகணும், அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும். இன்னொன்று பார்க்கும்போது மரணத்தை பெற்றுக்கொண்டாலும் கூட திரும்பவும் நான் உயிர்த்தெழுதல் நிச்சயமாக வருவேன், நான் ஜெயமாக நான் எழுந்து வருகிறேன். இந்த விஷயத்தை அங்க வந்து சீஷர்கள் மத்தியில் அவர் பேசினதா அங்க பார்க்கும். ஆக இந்த வகையில் பார்க்கும் போது இந்த ஒரு காரியத்தை அவர் சீஷர்கள் மத்தியில் உறுதி செய்வது அவருக்கு மிக முக்கியமாக அங்க இருந்தது. இரண்டாவது பார்க்கும் போது கர்த்தர் இயேசு உயிரோடு கூட எழும்புகிறது மாத்திரமல்ல, அவர் மகிமையும் பெற்றுக் கொள்வார் அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு சீஷர்கள் மத்தியில் அங்க சொல்லப்பட்டது. முதல்ல பார்க்கும்போது நான் பாடுபடணும், மறிக்கணும், அது மாத்திரமல்ல நான் மறித்தாலும் நான் உயிரோடு கூட எழும்பணும், இது முதல் விஷயம் அங்க சொன்னார். அடுத்தது பார்க்கும் போது நான் உயிரோடு கூட எழும்புறேன், ஆனா என்னுடைய நிலை, நான் எழும்பக்கூடிய நிலை, நான் பெற்றுக்கொள்ளுடைய நிலை என பார்க்கும் போது நான் மகிமையை அங்க பெற்றுக் கொள்வேன், நான் மகிமை அடைவேன் என்கிற அந்த ஒரு நிலை. இதை கூட சீர்கழுமத்தில் அவர் சாட்சியாக அங்க செய்து காண்பித்தார். எப்படின்னா தன்னுடைய உயிர் தெழுதல் மூலமாக. ஏன் இந்த ரெண்டு விஷயத்தையும் சீர்கழுமத்தில் அவர் காண்பித்தார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை இந்த உயிர் தெழுதல் நடந்த இந்த சம்பவம் அந்த நடந்த காலப்பகுதியில் கூட சீஷர்கள் இன்னும் அநேகமாக அவருடைய உயிர்த்தெழுதல அங்க விசுவாசம் வைக்கல. ஏனென்று சொன்னால் நன்றாக தெரியும், அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகால வேலையில் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கர்த்தர் இயேசுவுடைய சரீரத்திற்கு போயிட்டு அந்த ஒரு சுகந்த வர்க்கங்களை போடும்படியாக அவங்க போயிருக்கிறாங்க. அப்ப கூட அவங்களுடைய விசுவாசம் என்னவா தரந்திருக்குங்க, சரீரம் இருக்கும் போயிட்டு அதை என்ன பண்ணும், அதை வந்து கொஞ்சம் பதப்படுத்தணும் அப்படிங்கறதா. அவருடைய வார்த்தைகளின் படி அவர் உயிரோடு கூட எழும்புவார் அப்படியெல்லாம் எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல என்று சொல்லி அங்க பார்க்கணும். ஆக அவனுடைய விசுவாசம் இன்னும் கூட அதிகமாக அங்க உறுதிப்படாத இருந்த நிலையில கர்த்தர் இயேசு இந்த இரண்டு விஷயங்கள் இவர்களுடைய இருதயத்துல அங்க பதிக்கணும், அது மாத்திரமல்ல இந்த நிலையிலே இவருடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படியாக பல மடங்கு உறுதி செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த காரியத்தை அங்க செய்திருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு அந்த 11 சிஷ்யர்கள் மத்தியில் மாத்திரம் கிடையாது, அவரை பின்பற்றின அந்த ஸ்திரீகள் மத்தியில் மாத்திரம் கிடையாது, இன்றைக்கு வரைக்கும் அவரை பின்பற்றி போகக்கூடிய நம்முடைய இருதயத்தில் கூட இன்னும் அதிகமாக கர்த்தர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக சொல்லப்படுகிற அந்த சத்தியத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இயேசு இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு மேலான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு. ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், அதுல யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, என்ன நோக்கத்திற்காக அவர் மரித்தார், என்ன நோக்கத்திற்காக உயிரோடு கூட எழுந்தார், அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தன்னுடைய சபையின் மத்தியில, இதுலதான் நமக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்னை மீட்பதற்காக. அடுத்தது பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு உயிரோடு கூட எழுந்தது போல நானும் கூட என்னுடைய மரணத்திற்குள்ளாக கடந்து போயிட்டு நான் உயிரோடு கூட எழும்ப வேண்டும். இதுல அதிகமாக நாம் நிச்சயம் இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். ஏனென்று சொன்னால் இன்னும் அதிகமாக கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதின சுவிசேஷத்துல அதன் மேல இன்னும் அதிகப்படியான நம்பிக்கை விசுவாசம் இல்லை. மேலோட்டமாக விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி விசுவாசம் இல்லாமல் இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன் அப்படி சொல்லிடலாம், ஆனால் விசுவாசம் அது சிந்தை அளவில் மாத்திரம் இருக்கிறது கிடையாது. அருமையான வசனம் அங்க சொல்லப்படுது, அது எதற்கு தொடர்புடையதாக இருக்குங்க, விசுவாசம் கிரியைக்கு அது தொடர்புடையதாக இருக்கு. அப்ப எப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கர்த்தரை இயேசு அவர் மரணத்திலிருந்து ஜெயமாக உயிரோடு கூட எழும்பிட்டார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை எப்பொழுது நான் கிரியையாக நான் காண்பிக்கணும், எப்படி அது கிரியையாக காண்பிக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமாகவே கர்த்தர் இயேசு பெற்றுக்கொண்ட அநேக பாடுகள், அவர் பெற்றுக்கொண்ட அதே மரணம், அதே போல அந்த ஒரு அனுபவங்கள் ரீதியாக அவர் பெற்றுக்கொண்ட அந்த மகிமையுள்ள அந்த உயிர்த்தெழுதல், இதுல நான் கூட பங்கடைவேன் என்கிற அந்த அதிகப்படியான விசுவாசம் அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும், அவர் சொன்ன எல்லா சத்தியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கடைபிடித்து அதை நிறைவேற்ற வேண்டியவர்களாக அங்கே இருக்கும். இவ்விதமான கிரியைகள் மூலமாக நம்ம தொடர்ந்து பயணிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஒரு எல்லை, அந்த மரணத்திற்கு அந்த ஒரு நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகும். அந்த விசுவாசத்தோடு கூட அந்த மரணத்தை நம்ம கடந்து போகும்போது அந்த விசுவாசத்தினுடைய பலன் தான் பார்க்கும்போது அந்த மகிமையுள்ள அந்த உயிர்த்தெழுதல் சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, இதற்கு ஒரே உதாரணம் நம் கர்த்தர் இயேசுவை தான் முன்வைத்துக் கொள்ளணும். உங்களுடைய சிந்தைகளில் அவரை மாத்திரம் முன்வைத்துக் கொள்ளுங்க. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, நிஜமாக கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு வேண்டும். எவ்விதமாக கர்த்தர் இயேசுடைய பாடுகள்ல எனக்கு பங்கிருக்கு, விசுவாசிக்கிறோம், அந்த ஒரு பாடுகளில் பங்கிருக்கு அந்த காரியத்தை அநேகமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அநேக கிரியைகள் மூலமாக நம்ம காண்பித்துக் கொண்டு அங்க இருக்கிறோம். அதே போல அவருடைய மரணத்தில் எனக்கு பங்கிருக்கு, கிரியையாக நம்ம காண்பித்திருக்கிறோம் நம்ம உடன்படிக்கையின் மூலமாக. அது மாத்திரமல்ல, நம்முடைய அனுத்தின வாழ்க்கையில நாம் கர்த்தருக்காக, தேவனுக்காக, அவருடைய சித்தத்திற்காக எடுக்கிற எல்லா முடிவுகளும் அந்த முடிவினுடைய கிரியைகள் செயல்முறைகள்ல அதை நாம் செய்து முடிக்கும் போது நிச்சயமாகவே நான் என்னுடைய கர்த்தரோடு கூட அவருடைய மரணத்தோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், ஐக்கியம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அதை கூட அநேகமாக நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கிறோம், தொடர்ந்து அநேக நேரங்களில் நாம் கிரியைகளாக காண்பித்துக் கொண்டே வருகிறோம். எவ்விதமாக இந்த இரண்டு விஷயங்கள்ல கர்த்தர் பேர்ல நாம் அதிகப்படியாக விசுவாசம் வைத்திருக்கிறோமோ அதே போலவே கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் அதிகப்படியான விசுவாசம் நமக்கு நிச்சயமாக வேண்டும். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலுடைய விசுவாசத்தினுடைய பலனானது நிச்சயமாகவே எப்போதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, மரணத்தை தாண்டி போகும்போது அந்த உயிர்த்தெழுதல் எப்போ நம்ம பெற்றுக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த பலனை நாம் கண்டடைய முடியும் என்று சொல்லி பார்க்கும். ஆக அன்பு சகோதர சகலை, விதமான ஒரு விசுவாசத்துக்கு நம்ம கடந்து போகணும். இப்ப நம்ம தொடர்ந்து கர்த்தர் இயேசுவினுடைய அந்த மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய சில சம்பவங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அதற்கு முன்பதாக பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவினுடைய இந்த ஒரு மரணமானது, அது மாத்திரமல்ல உயிர்த்தெழுதலானது, இதை குறித்து ஒரு கேள்வி கூட அங்க சகோதர அங்க முன்வைக்கிறார். ஏன் கர்த்தர் இயேசு அங்க மாம்சத்துல கொலை உண்டு ஆவியில ஏன் உயிர்ப்பட்டார், மாம்சத்துல கொலை உண்டு ஏன் மாம்சத்திலேயே அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கலாம் இல்லையா என்று சொல்லி அங்க கேட்டுட்டு அவரே அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொன்னால், கர்த்தர் இயேசு மாம்சத்துல அவர் கொலை உண்டு அது மறித்து ஆவியிலே அவர் உயிர்த்தார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். அவிதமாக உயிர்த்தார் சொன்னாதான், ஆவியில உயிரோடு கூட எழுமினாத்தான் அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ, என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் தன்னுடைய ஜீவனை அங்க பலியாக கொடுத்தாரோ, என்ன நோக்கத்திற்காக மரணத்திற்குள்ள போனாரோ, அந்த நோக்கம் நிறைவேறும். எப்படி எப்போ அப்படின்னு பார்க்கும் போது, அவர் உயிரோடு கூட எழும்புறது மாத்திரமல்ல அவர் ஆவியில உயிரோடு கூட எழும்பணும் என்று சொல்லி அங்க பார்க்கும். அதுக்கு என்ன அர்த்தம் சௌகரியங்க சொல்றான்னு பார்க்கும் போது, அவர் ஆவியில அங்க உயிரோடு கூட எழும்பினதுனால தான் அவருடைய நோக்கம் பரிபூர்ணமானது. என்ன நோக்கம் அது? நம்ம ஏற்கனவே பாடத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் என்ன நோக்கம், அல்லது இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இன்னொரு விஷயம் அது இசைவாக ரொம்ப நெருங்கினதாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரேன்சம் பிரைஸ், அந்த ஈடுபலி. அப்ப ஆவியில் அவர் உயிரோடு கூட எழுமினா தான் அந்த ஈடுபலியினுடைய நோக்கம் அங்க நிறைவேறும் என்று சொல்லி அங்க சொல்கிறார். அநேகமாக நீங்க புரிந்திருப்பீங்க, ஒருவேளை மாம்சத்தில் அவர் உயிரோடு கூட எழும்பியிருந்தார்னா அந்த ஒரு ஈடுபலியினுடைய நோக்கம் நிறைவேறிருக்கும். ஆனா யாருக்காக அந்த ஈடுபலியை அவர் கொடுக்க அங்க நினைத்தாரோ, யாருக்காக அந்த ஈடுபலியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனும் திட்டம் இருக்கோ, அவங்களுக்காக அந்த ஈடுபலி போய் சேராது என்று சொல்லி அங்க சொல்றார். ஏன் அப்படி பார்க்கும்போது, என்னுடைய ஜீவனை நான் இந்த மாம்சத்துல என்னுடைய சகோதரனுக்காக நான் கொடுக்கிறேன், கொடுத்துட்டு திரும்பவும் நான் அதே மாம்சத்துல நான் உயிரோடு கூட எழுப்பினேன் என்று சொன்னால் நான் கொடுத்த ஜீவன் யாருக்காக? இப்ப எனக்காகவே அது ஆயிடும். அதான் சகோதர ரசலுங்க சொல்லும் போது அந்த ரேன்சம் பிரைஸ், அந்த ரேன்சம், அந்த ஈடுபலியானது ஒருவேளை கர்த்தர் இயேசு மாம்சத்தை திரும்பவுமாக அவர் எழுந்திருந்தாரானால் அவருடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய ஈடுபலியானது கொடுத்த ஜீவனானது என்ன பண்ணிருக்கும், அதுக்கே ஈடாயிருக்கும். ஆனா இந்த ஒட்டுமொத்த உலக ஜனத்திற்கோ ஆதாமுக்கோ அது ஈடாக கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாது, அது முடியாத ஒரு நிலையில போயிருக்கும். அதான் சொல்லும் போது இந்த வசனத்திற்கு அர்த்தம் சொல்லும் போது அவர் ஆவியில ஏன் உயிரோடு கூட எழுந்தார், ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அவர் ஆவியில உயிரோடு கூட எழுமினதுனால அவர் பெற்றுக்கொண்ட அந்த நோக்கத்தை அவர் சரிவர பரிபூர்ணமாக அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி சகோதர ரசல் அங்க சொல்லுகிறதாக அங்க பார்க்கும். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் இவ்விதமான ஆழமான அடிப்படை நம்பிக்கைகள் விசுவாசம் கொண்டதாக இருக்கு. அதை பற்றின இந்த சத்தியம் மிக வல்லமை உள்ளதாக அங்கு இருக்கு. அநேக சத்தியம் நிறைந்த ஒரு சத்தியமாக அது, ஆழமான ஒரு சத்தியமாக இருக்கு என்று சொல்லி அங்க பார்க்கும். தொடர்ந்து நம்ம கர்த்தர் இயேசுவினுடைய அந்த ஒரு உயிர்த்தெழுதலுக்காக கடந்து சொல்லுவோம். கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், இதற்காக நான் உயிரோடு கூட எழும்பிட்டேன்னு சொல்லி கர்த்தர் இயேசு அவர் காண்பித்த சில சாட்சிகள் என்ன, அவருடைய உயிர்த்தெழுதல்ல அவர் காண்பித்த சில சாட்சிகள் என்ன, அதை கூட நம்ம தெரிந்து வைத்துக்கலாம். அநேகமாக நம்முடைய சிந்தைகள் அங்க அங்க இருக்கும். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஒருமுகப்படுத்திக் கொள்ளலாம். முதல்ல அவருடைய சரீரம் அவருடைய கல்லறையிலிருந்து அங்க அகற்றப்பட்டிருந்தது, அந்த கல்லறையில இல்லாம இருந்தது. இது முதல் சாட்சி. ஒருவேளை அன்றைக்கு அந்த அறியாமல் இருக்கக்கூடிய சீஷர்களுக்கு அவர்கள் கண்புண்மாக வைக்கப்பட்ட முதல் சாட்சி, இதோ மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு கூட அங்க எழும்பியிருக்கிறேன், வேத வாக்கியங்களின்படி நான் உயிரோடு கூட அங்க எழும்பியிருக்கிறேன், தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றும்படியாக இந்த உலக ஜனத்திற்கு ஆதாமுக்கு ஈடாக என்னுடைய ஜீவனை பலியாக கொடுக்கும்படியாக நான் மரணத்திலிருந்து உயிரோடு கூட அங்க எழும்பியிருக்கிறேன். இதற்கு முதல் சாட்சி அவருடைய மாம்ச சரீரம், அவருடைய மாம்ச சரீரம் அந்த ஒரு கல்லறையில இல்ல, அது நீக்கப்பட்டது. அங்கிருந்து அகற்றப்பட்டது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது பார்க்கும் போது கர்த்தருடைய சரீரம் அங்க இல்ல, அவர் உயிரோடு கூட எழும்பிட்டார் அப்படின்னு சொல்லி வாயின் வார்த்தைகளாக சாட்சி பகிர்ந்தது. அப்படி பார்க்கும் போது அவருடைய பணிவிடைக்காரர்கள் ஆகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள தூதர்கள் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். மூன்றாவது பார்க்கும் போது அவருடைய சரீரத்தை சுற்றியிருந்த அந்த சீலைகள் அல்லது அந்த துணிகள் அங்கே வெறுமனே அங்கே வைக்கப்பட்டிருந்தது. சரீரம் இல்ல, அந்த துணிகள் மாத்திரம் அங்க அவர் வைக்க சரீரம் வைக்கப்பட்டிருந்த அந்த கலரில் இருந்தது. இந்த மூன்றாவது சாட்சியாக அங்க சொல்லப்பட்டது. ஆக இந்த மூன்று விஷயங்கள் கூட இன்றைக்கும் கூட நமக்கு விசுவாசம், அதிகப்படியான விசுவாசம் இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு இருந்த அந்த 11 சீஷர்கள், அந்த சீஷர்களை சில பேர் போய் நேரடி காட்சியாக அந்த கலரில் போய் பார்த்தாங்க. அங்க கர்த்தர் இயேசுவின் சரீரம் இல்ல. அதே போல அந்த ஸ்திரீகள் தூதருடைய வார்த்தைகளை காதார கேட்டாங்க, அவர் உயிரோடு கூட எழும்பிட்டார்னு சொல்லி. அதே போல மீண்டும் சீசல் பார்க்கும்போது அதே கலரையில சரீரத்தை சுற்றியிருந்த அந்த சீலைகள், சீலை துணிகள் அங்க வெறுமனே இருந்ததாக அங்க பார்த்தாங்க. இக்கண்ணார கண்டு அவர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் இயேசு உயிரோடு கூட எழும்பிட்டார். ஆனா இருந்த போதிலும் அந்த சமயத்துல அந்த இடத்துல அவர்கள் விசுவாசிக்கல, அவங்க குழம்பி இருந்தாங்க, அதற்காக பயந்து இருந்தாங்க என்று வசனங்கள் அங்க சொல்லப்படுது. ஆனா இருந்த போதிலும் 1000 வருடங்களுக்கு பின்பதாக இந்த வார்த்தைகளை படிக்கிற நாம், நம்முடைய இருதயத்திற்குள்ள என்னுடைய கர்த்தர், என்னுடைய நேசர் எனக்காக ஜீவனோடு கூட எழும்பியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம், ஒரு வகையில பார்க்கும் போது அவர்கள் பெற்றிருந்த விசுவாசத்தை காட்டிலும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கு? ரொம்ப உறுதியாக இருக்கு. அதற்கூட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். விதமான விசுவாசத்துல, அடிப்படை விசுவாசத்திலிருந்து இன்றைக்கு விசுவாசத்தின் ஆழத்தை வரைக்கும் கர்த்தர் இயேசு நம்முடைய தேவன் நம்மை கூட்டி சென்றிருக்கிறாங்க. அதற்கு சாட்சியாக அநேக தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்ட வார்த்தைகள், எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் படித்து புரிந்து கொள்வதற்கு நம் ஒருவருக்கும் தேவன் அவருடைய பலனாகிய பரிசுத்தாவியை முற்றிலுமாக கொடுத்திருக்கிறார். ஆக விதமாக கிருபை பெற்றவர்களாக இன்றைக்கு நாம் நிலைநிற்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக கர்த்தர் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலினுடைய சாட்சிகள் விதமாக கர்த்தர் இயேசு அங்க காண்பித்தார். அதே போல தம்மை தாமே சாட்சியாக அங்கு காண்பித்தார் என்று சொல்லி சகோதரங்க சொல்றார். அடுத்ததாக பார்க்கும்போது, நான் உயிரோடு கூட எழும்பிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய சரீரத்தை காண்பித்து, அதாவது அவர் பெற்றிருந்த அந்த சமயத்தில் தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்த அந்த சரீரத்தை காண்பித்து அவர் சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் போது நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான், கர்த்தர் இயேசு தன்னுடைய சரீரத்தை அவளுக்கு சீஷர்களுக்கு முன்பாக காண்பித்தார். ஒன்று அல்லது இரண்டு முறை வந்து அவருடைய சரீரத்தை தொடுவதற்கு கூட என்ன பண்ணாருங்க, கர்த்தர் இயேசு அங்க அனுமதி கொடுத்திருந்தார் சீஷர்களுக்கு என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அதே போல அவர் ஒரு தோட்டக்காரராக அங்க ஒரு காட்சி கொடுக்கிறதாக அங்க பார்க்கிறோம். எம்மாவருக்கு போகும்போது அந்த வழி போக்கன் போல, அந்த பயணி போல என்ன பண்றார், தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். அதே போல கலிலேயாவின் கடற்கரையில ஒரு கடற்கரை மனுஷனை போலவே என்ன பண்றாங்க, சீஷர்களுக்கு அங்க காட்சி கொடுக்கிறதாக அங்க பார்க்கிறோம். கடைசியாக பார்க்கும்போது இரண்டு முறை மேல் வீட்டறையில சீஷர்களுக்கு அவர் வந்து அவர் மத்தியில கதவு பூட்டப்பட்டிருந்த நிலைமையில கூட அவர் மத்தியில அவர் காட்சி கொடுக்கிறார்னு பார்க்கும். விவிதமாக தம்மையே சீஷர்கள் மத்தியில அவர் வெளிப்படுத்தி, நான் மரித்தோலிருந்து உயிரோடு கூட எழும்பியிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சாட்சியாக அவர் சுவிசேஷமாக அங்க பிரசங்கித்தார். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம பார்க்கும் போது நம்முடைய விசுவாசம் இதன் மேல கூட அதிகமாக இருக்கு. தேவனுடைய வார்த்தைகள் மேல, வேத வசனங்கள் மேல நமக்கு அதிகப்படியான விசுவாசம் இருக்கிறதுனால இன்றைக்கு நாம் உறுதியாக விசுவாசிக்கிறோம், என்னுடைய கர்த்தர் எனக்காக அவர் மரித்தோலிருந்து எழும்பியிருக்கிறார். ஆக இதுவரைக்கும் நம்முடைய விசுவாசம் அங்கு உறுதியாக இருக்கு. ஆனால் இதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய விசுவாசம், இதுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய விசுவாசம், என்னுடைய கர்த்தர் இயேசு எனக்காக மரித்தார், உயிரோடு கூட எழும்பிட்டார், அடுத்தது நான் என்ன செய்யணும், அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். கர்த்தர் எனக்காக உயிரோடு எழும்பிட்டாரு. ஆனா என்னுடைய கர்த்தர் எதற்காக உயிரோடு எழும்பினார்? எனக்காக, நான் சொல்லிக்கிறேன், உரிமையோடு நான் சொல்லிக்கிறேன், எனக்காக உயிரோடு எழும்பிட்டார். எனக்காக ஏன் அவர் எழும்பணும்? அடுத்தது பார்க்கும்போது சத்திய வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது, நமக்காக அவர் எழும்புகிறதுனால நிச்சயமாகவே நாமும் கூட அவரை போலவே என்ன பண்ணுங்க, உயிர்த்தெழுதல்ல காணப்படணும்ங்கிறது தான் தேவனுடைய சுத்தமாக அங்க இருக்கு. ஆக நமக்காக எழும்பிட்டார் அப்படி பார்க்கும்போது, நமக்காக பாடுபட்டார், நமக்காக ரத்தம் சுத்தினார், நமக்காகவே மரித்தார், மரித்தோல்றது நமக்காகவே, உயிரோடு கூட அவர் ஜெயமாக எழுந்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நம்மையில இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய பாவம், அதனுடைய சம்பளமாகிய மரணம், இவைகள் மேல கூட நமக்கு ஒரு ஜெயம் வேண்டும். அந்த ஜெயம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக நம்ம கைகளில் இருக்கு. அதிகப்படியான விசுவாசம், கர்த்தர் இயேசு உயிரோடு கூட எழும்பிட்டார். இன்னும் அதிகமாக பார்க்கும்போது அந்த உயிர்த்தெழுதலை நான் கூட என்ன பண்ணும், நான் இணைந்து கொள்ளணும். அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது ரோமர் 6 அழகாக சொல்றாரு ஞானஸ்நான உடன்படிக்கையை அங்க மரித்த நிலைமை. அதே போல அந்த மரித்த நிலையில அந்த ஒரு மரணத்துல கர்த்தர் இயேசுவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்விதமாக கர்த்தர் இயேசுடைய மரணத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதன்படி நம்ம வாழ்க்கையில நம்முடைய கிரியைகளை காண்பிக்கும் போது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல கூட நம்ம பண்ணப்படுவோம், இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி அங்க விசுவாசம் மிகுந்த வார்த்தைகள் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் மரணத்தின் சாயல்ல மாத்திரம் இணைக்கப்படுவதற்கு நாம் அழைக்கப்படல, அதற்கு மாத்திரம் அவன் தெரிந்து கொள்ளப்படல, அதையும் தொடர்ந்து அதையும் தாண்டி இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியம் பார்க்கும்போது நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் மகிமையின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கீங்க, நான் ஒருவரே பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அழியாமையின் சாயல்ல யார் இணைக்கப்பட்டிருக்காங்க, சபை ஜனங்கள் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப பார்க்கும் போது இந்த ஒரு விஷயத்திற்காக தான் இந்த உலகத்து மத்தியில் நாம் போராட வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை. அப்ப கர்த்தர் இயேசு தம்முடைய சரீரத்தை சாட்சியாக அங்க காண்பித்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதல்ல அவங்க நம்பிக்கை விசுவாசம் வைப்பதற்காக, அது மாத்திரமல்ல தாம் கண்ட விஷயங்களை மற்ற ஜனங்களுக்கு அவர்கள் போய் சொல்லணும். இரண்டாவது ஒரு விஷயம் பார்க்கணும், தாம் கண்ட சாட்சியாக கண்ட காரியங்கள், குறிப்பாக கர்த்தர் இயேசு மரணத்திலிருந்து மரித்தோரிலிருந்து கலரையிலிருந்து அங்க உயிரோடு கூட எழும்பி விட்டார் என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய உன்னதம் உள்ள சத்தியத்தை மற்ற ஜனங்களுக்கு அவர்கள் சுவிசேஷமாக சாட்சியாக அவர்கள் சொல்ல வேண்டும். இந்த ஒரு கடமை கூட, இந்த ஒரு வாய்ப்பு கூட, இந்த ஒரு ஊழியம் கூட நம்முடைய கைகளில் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதலில் நாம் மாத்திரம் அங்க இணைக்கப்படல, இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னொரு புதுமையான சத்தியம் கூட இருக்கு. அதே உயிர்த்தெழுதல்ல யார் கூட வரப்போறாங்க, உலக ஜனம் கூட அங்க வரப்போகிறவர்களாக இருக்காங்க. அப்ப அந்த உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை நாம் இந்த உலக ஜனத்தின் மத்தியில கூட நம்ம என்ன பண்ணுவோம், விதைக்க வேண்டியவர்களாக இருக்கும். கர்த்தர் இயேசு பெற்றுக்கொண்ட அந்த உயிர்த்தெழுதல், அவர் பெற்றுக்கொண்ட அந்த மகிமையில பங்கு பெறுவதற்கு பாத்திரவான்கள் யார்னு பார்க்கும்போது சபை ஜனங்கள் தான். ஆனா இருந்த போதிலும் அவருடைய ஈடுபடலினுடைய இரண்டாவது ஒரு பகுதி இருக்கு, செகண்ட் பார்ட் நம்ம சொல்றோம். அந்த ஒரு பகுதியில பார்க்கும் போது சபை ஜனம் மாத்திரம் கிடையாது, ஒட்டுமொத்த உலக ஜனம் கூட என்ன பண்ணும், அவருங்க அந்த உயிர்த்தெழுதல் அவர்களை கொண்டு வர வேண்டும். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம் மேல் விழுந்த ஒரு கடமை, ஒரு பொறுப்பு, கையில பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஊழியம், இதோ நாங்கள் மாத்திரம் இல்ல இந்த உயிர்த்தெழுதல வரதில்லை, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனம் யாரெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அவர்கள் மத்தியில நாம் சாட்சியாக சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷம் பார்க்கும் போது உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல். கர்த்தர் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் விடுதலையாக்கப்படுவீங்க, அது சத்தியம் கிடையாது, அது நம்முடைய சத்தியம், நாம் சொல்லக்கூடிய சுவிசேஷம் கிடையாது. அதையும் தாண்டி சிம்பிள் ஒரே ஒரு வார்த்தை, இது யார் வேணாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது உயிர்த்தெழுதல். ஒருவேளை நீங்க உங்களை இழந்துட்டீங்களா, உங்களுடைய உறவினர்களை, உங்களுடைய நண்பர்களை நீங்க இழந்து போயிருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, என்ன பண்ணலாம், அவர்களை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. இது மகிமையுள்ள ஒரு சுவிசேஷம், ரொம்ப அழகான ஒரு சுவிசேஷம், சாட்சி மிகுந்த ஒரு சுவிசேஷமாக இருக்கு, வல்லமை மிகுந்த ஒரு சுவிசேஷம். ஒருவேளை இன்றைக்கு அவர்கள் அறியாமல் இருக்கலாம், ஒருவேளை அந்த வார்த்தையில காதல கேட்கும் போது மறுக்காத விட்டுட்டு போயிடலாம், ஆனா இருந்த போதிலும் அந்த நாளில், குறிப்பிட்ட அந்த நாளில் தாம் இழந்த தன்னுடைய நண்பர்களை, தன்னுடைய உறவினர்களை, தன்னுடைய மகன், தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் திரும்பவும் பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நாள்ல, ஒருவேளை மரணத்தில் போன அவர்களே திரும்பவுமாக தன்னுடைய வாழ்க்கையில அந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக்கூடிய அந்த ஒரு நொடி பொழுதுல நிச்சயமாகவே சுவிசேஷத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. விதமாக அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவினுடைய அந்த உயிர்த்தெழுதலை பற்றின சுவிசேஷம் வல்லமை மிகுந்ததாக இருக்கு. இந்த வல்லமை மிகுந்த இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை மற்ற ஜனங்கள் மத்தியிலும் கூட நாம் சொல்லக்கூடியவர்களாக அங்க இருக்கிறோம் என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு வசன பகுதியை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் அந்த சம்பவம் நடந்த ஒரு விஷயம் தான். நீங்க முதல் வசனத்தை நீங்க படிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16:1 மார்க்கு 16:1.
ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து.
ஆக அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த சம்பவங்கள் நமக்கு தெரிஞ்சதுதான். கர்த்தர் இயேசு அவர் மரித்த அந்த கல்லறையில் வைக்கப்பட்ட அந்த மூன்றாவது நாளில் குறிப்பாக அந்த ஓய்வு நாளுடைய அந்த வாரத்தின் முதலாம் நாளில் காலை வேளையில அதிக இருட்டோடே அந்த ஸ்திரீகள் அங்க போகிறதா கூட அங்க பார்க்கலாம். ஆக ஸ்திரீகளாக அங்க சென்று அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய சரீரத்திற்கு அந்த வாசனை திரவியங்களை அங்க பூசும்படியாக, அதை பதப்படுத்தும்படியாக அவங்களுடைய ஒரு முறைமையாக அங்க இருந்தது. அப்ப அந்த ஒரு வேலையை செய்யும்படியாக இந்த ஸ்திரீகள் அங்க சென்றதா கூட அங்க பார்க்கிறோம். இதே சம்பவம் யோவான் எழுந்த சுவிசேஷம் 20 அதிகாரம் முழுவதுமாக அங்க மிக அழகாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுல கூட சில வார்த்தைகள் நம்ம படிக்கும் போது, இவ்விதமாக சில ஸ்திரீகள் அங்க போயிட்டு கர்த்தர் இயேசுவின் சரீரத்திற்கு அந்த வாசனை திரவங்களை பூச முடியாம போய் பார்க்கும் போது அங்க என்ன நடந்தது, நீங்க வசனம் முதல் வசனம் படிக்கலாம்.
வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள்.
அப்ப இங்க பார்க்கும் போது மகதலேனா மரியாள் மாத்திரம் அங்க இருக்கிறது மாதிரி அங்க வசனம் சொல்லப்படுது. ஆனால் உண்மையாகவே அங்க போனவங்க யாருன்னா, மார்க்கில் நம்ம படித்த பிரகாரமாக அநேக ஸ்திரீகள் அங்க இருக்கிறாங்க. குறிப்பா அதுல பிரதானமானவங்க மகதலேனா மரியாள் என்று சொல்லி கூட அங்க பார்க்கும். இப்ப விதமாக ஒரு சின்ன கூட்டமாக அந்த ஸ்திரீகள் அங்க போகிறதா கூட அங்க பார்க்கிறோம். ஆனால் அந்த கல்லறையினுடைய கல் புரட்டி போட்டிருக்கிறதை யாரெல்லாம் கண்டானா, போன அனைத்து பேருமே என்ன பண்ணிருக்காங்க, அந்த கல் புரட்டி போட்டிருக்கிறத கண்டாங்க. அப்ப கர்த்தருடைய சரீரம் உள்ள வைக்கப்பட்டிருக்கு, அதற்கு காவலாக அந்த ஒரு கல் அங்க வைக்கப்பட்டிருக்கு, கல் இப்ப புரட்டி போடப்பட்டிருக்கு. உடனே இவங்க என்ன யோசனை பண்ணிடுறாங்க, என்ன நினைச்சிட்டாங்கன்னா, என்னுடைய கர்த்தருடைய சரீரத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. உயிர்த்தலனுடைய அந்த ஒரு சிந்தை இவங்களுக்கு இல்ல, கர்த்தருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு அங்க போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க நினைச்சிட்டு அங்க பயந்து போய் எல்லா ஸ்திரீகளும் என்ன பண்றாங்கன்னா, அந்த கலையிலிருந்து ஓடி திரும்பமாக சீசல் மத்தியக்கு அங்க வரதாக பார்ப்போம். யாரை தவிர அப்படின்னு பார்க்கும்போது மகதலேனா மரியாளை தவிர. அப்ப மகதலேனா மரியாளை குறித்து இங்க பார்க்கும்போது, இங்க தொடர்ந்து மகதலேனா மரியாள் எப்படி இருக்கிறாங்கன்னா, கர்த்தர் இயேசுவின் சரீரத்தை பார்ப்பதற்கும் அதை பெற்றுக் கொள்வதற்கும் அவங்க அதிகமாக அங்க முயற்சி செய்கிறதா கூட அடுத்த வசனங்கள் நீங்க பார்க்கலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் மகதலேனா மரியாள் அடுத்தது இவர்கள் போனதுக்கு பிறகு இவருக்கு பின்பாகவே இந்த அம்மா கூட என்ன பண்ணிருக்காங்க, நீங்க தொடர்ந்து 2 வசனம் படிக்கலாம்.
உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவனிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள்.
ஆமா, இவ்விதமாக போயிட்டு அங்க பேதுருவட்டையும் மற்ற சீசனையும் போய் அங்க சொல்றாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் பேதுருவ தான் வந்து அந்த டீமுடைய ஹெட் இப்போதைக்கு இல்லீங்களா. அப்ப அவர் தான் வயசுல மூத்தவர், கொஞ்சம் அனுபவசாலி. அப்ப அந்த 11 மற்ற 10 சீசனையும் வழிநடத்தக்கூடியது, சில ஆலோசனைகள் சொல்றது, அப்ப சில முடிவுகளை எடுக்கிறது இங்க பேதுருவா தான் இருந்தாரு. மகதலேனா மரியாள் கூட அங்க பேதுருவிட்ட தான் போயிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க. யாரோ வந்து அந்த கல்லறையுடைய கல்லை அங்க அகற்றி போட்டாங்க, கர்த்தருடைய சரீரத்தை அவங்க எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க என்று சொல்லி ரொம்ப பயத்தோடு அங்க ரொம்ப கலக்கத்தோடு கூட அந்த அம்மா சொல்லுகிறது அங்க பார்ப்போம். அப்ப என்ன நடந்துச்சு, 3 வசனம் கூட நீங்க படிக்கலாம்.
அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையின் இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள்.
பாருங்க, அப்ப உடனே அங்கிருந்து புறப்பட்ட சீசர்கள் 2 பேர் நம்ம பார்க்கிறோம். ஒன்று பேதுருவும், இன்னொன்று கூட நமக்கு தெரியும் அப்போஸ்தலன் யோவான். அவர் கூட இயேசுவின் மேல ரொம்ப பிரியம் வைத்ததுனால இவர் கூட என்ன பண்றார், ஓடுறார். நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசுவுடைய மரணம் வரைக்குமே கூட இருந்தது யாருங்க, யோவான் என்று சொல்லிதான் அங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த சிலுவையிலிருந்து கர்த்தர் இயேசுடைய சரீரத்தை இறக்கி கொண்டு வந்து இந்த கலரில் வைக்கிற வரைக்கும் யார் தான் கூட இருந்திருக்கிறார், யோவான் கூட அங்க இருந்திருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஆக விதமாக பார்க்கும் போது நாங்கள் வைத்த எங்களுடைய கர்த்தருடைய சரீரத்தை இப்ப காணோம் என்று சொல்லி இவங்க ஸ்திரீகள் சொல்லுகிறாங்கன்னு சொல்லி இவங்க பயந்து என்ன பண்றாங்க, திரும்பமாக இந்த கலரைக்கு ஓடி வருவதாக பார்க்கும். இப்ப வந்ததுக்கு அப்புறம் இங்க நடந்தது வசனம் படிக்கலாம்.
பேதுருவை பார்க்கலாம் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தை கல்லறின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதையும் கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை.
அப்ப யோவான் என்ன பண்றாருன்னா, முந்தி அவர் வேகமாக ஓடி வந்து என்ன பண்றாங்க, அந்த கலரை நேரத்தில் வந்து அங்க இருந்து அந்த வாசல் இருந்து குனிந்து அங்க கலரை பார்க்கிறார். உள்ள கர்த்தருடைய சரீரம் இருக்கா இல்லையா, என்ன ஆயிடுச்சு, ஸ்திரீகளை விதமாக சொல்றாங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கத்தோடு கூட அங்க பார்க்கிறத அங்க பார்க்கும். அப்ப பேதுருவும் அடுத்ததாக அவர் என்ன பண்றார் அப்படின்னு வசனம் பார்க்கும் போது நீங்க படிக்கலாம்.
சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுட்டியிருந்த சீலை மற்ற சீலையுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான்.
அப்ப சீமோன் பேதுரு என்ன பண்றாருனா, அவர் பிந்தி வந்து, ஏன்னா கொஞ்சம் வயசானவர், அதிகமா ஓட முடியாது. ஆனா யோவான் பார்க்கும் போது வயசுல ரொம்ப சின்ன பையன் இல்லீங்களா, அப்ப அவங்க டீம்லயே பார்க்கும்போது ரொம்ப சிறு வயசு பையன் யோவான், அவர் முந்தி ஓடி வந்துடுறாரு. ஆனால் இங்க பேதுரு பார்க்கும் போது இவர் மெதுவாக கொஞ்சம் தாமதமாக அங்க வராரு, வந்து பார்க்கிறாரு. பார்க்கறது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவர் முன்னேறி அந்த ஒரு கலருக்குள்ளாக போயிட்டு அவர் சரீர இருக்குதா என்று சொல்லி அங்க பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவின் சரீரம் சுற்றி வைக்கப்பட்டிருந்த அந்த சிலைகள் அங்க கிடக்கிறதை அங்க பார்க்கிறார். அப்ப இதன் மூலமாக இவங்க என்ன உறுதி செய்யறாங்கன்னா, ஆம் உண்மைதான், ஸ்திரீகள் சொன்ன அந்த விஷயம், கர்த்தர் இயேசுவின் சரீரத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவங்க என்ன பண்றாங்க, இவங்க புரிந்து கொள்கிறாங்க, தவறாக அங்க புரிந்து கொள்கிறாங்க. என்னென்று சொன்னால், இன்னும் கூட அந்த உயிர்த்தெழுதனுடைய நம்பிக்கை, குறிப்பாக தம்முடைய கர்த்தர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள், அவர் மாம்சத்தில் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னும் என்ன பண்ணல, அவங்க ஆவியில உணராது இருந்தார்கள் என்று சொல்லி அங்க பார்க்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக பார்க்கும் போது இந்த சம்பவத்தில் குறிப்பாக இந்த இரண்டு சீஷர்கள் ஓடி வந்த ஒரு சம்பவம், இதுல கூட ஒரு அருமையான ஒரு பொருள், நமக்கு சத்தியம் நிறைந்த ஒரு காரியம் இருக்கு. என்னன்னு பார்க்கும் போது, இரண்டு சீஷர்கள் அங்க ஓடி வந்தாங்க. இரண்டு பேரும் கர்த்தர் இயேசுவினால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட அல்லது நேசிக்கப்பட்ட சீஷர்கள் தான். இவர் எங்க போனாலும் சரி அவர்களோடு கூட இசைந்து இணைந்திருந்த சீஷர்கள் தான். ஆனால் இரண்டு பேரும் கர்த்தர் இயேசுவுடைய சரீரத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு ஓடி வந்திருக்கிற இந்த ஒரு சம்பவத்தில், முந்தி வந்த யோவான் அவர் கலரிக்கு வெளியாக அங்க நின்றிருக்கிறாரு, பிந்தி வந்திருக்கிற இந்த ஒரு பேதுரு அவர் கலருக்குள்ளாக அங்க சென்றிருக்கிறார். இதுல என்ன சத்தியம் அங்க மறைஞ்சிருக்கு? அப்படி பார்க்கும் போது நமக்கு தெரியும், இந்த இரண்டு பேரும் பின்பதாக கர்த்தர் இயேசுவினால அவுடைய ஆவி நிமித்தமாக இன்னும் அதிகமாக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட அருமையான அப்போஸ்தலர்கள் இவங்க இரண்டு பேரும். ஆனால் இந்த இடத்துல இங்க கூட பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் நடந்த இந்த சம்பவத்தில் இவர்களுடைய இந்த இரு சீஷனுடைய மரணத்தை குறித்து அவங்களுடைய சத்தியம் மறைந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பேதுரு முதல்ல என்ன பண்ணாருங்க, கலருக்குள்ள அவர் போனார். அதுக்கு பின்புதான் என்ன பண்றாருங்க, யோவான் அங்க போகிறதா அங்க பார்க்கும். கலர் என்பது நமக்கு தெரிய மரணத்தை அது குறிக்கிறதாக இருக்கு. ஆக இவங்களுடைய ஊழியம் காலத்தில், இவங்களுடைய வாழ்க்கையில முதல்ல யார் மரணிக்க போறா, யார் அந்த மரணத்துக்குள்ள போக போறா அப்படிங்கிற விஷயத்தை கூட இங்க ஒரு சம்பவமாக அங்க நம்ம பார்க்கிறோம். பேதுரு நிச்சயமாக இந்த இரண்டு சீஷர்கள்ல பேதுரு தான் உண்மையாகவே அந்த மரணத்தை முதல்ல தழுவி கொண்டார் என்று சொல்லி அங்க பார்க்கும். பின்பதாக யோவான் நெடுநாளாக இருந்து, அநேக வருஷங்களாக இருந்து அவர் மரணத்துக்குள்ள போனார், மரணித்தார் என்று சொல்லி பார்க்கும். ஆக ஒரு சின்ன ஒரு சத்தியம் தான் அது. இவ்விதமாக பார்க்கும் போது இரண்டு பேருடைய மனநிலையும் பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தரையே சூழி சரீரத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க என்று சொல்லி, அதற்கப்புறம் இவர்கள் இதற்காக என்ன முயற்சி பண்ணாங்க, வசனங்களையும் தொடர்ந்து படிக்கலாம்.
முந்தை கல்லறையின் இடத்துக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள்.
வசனம் பார்க்கும் போது இன்னும் கூட அந்த வேத வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் இயேசு அவருடைய வார்த்தையை சொல்ல கேட்டார்கள், காதார கேட்டார்கள், அந்த சமயத்தில் அதை வந்து பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அதனுடைய ஆழமான அர்த்தத்தை, ஆவிக்குரிய அர்த்தத்தை என்ன பண்ணலாம், இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்க வசனங்கள் படிக்கலாம்.
பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தாள்.
ஓகே, இப்ப பார்க்கும் போது இந்த இரண்டு சீஷர்களும் கர்த்தர் இயேசுவுடைய கல்லறைக்குள்ள வந்துட்டு சரீரத்தை காணாமல் அவர்கள் வெறுமனே என்ன பண்ணிருக்கிறாங்க, திரும்பி போறாங்க. திரும்பி ரொம்ப அமைதியா அவங்க வந்து தன்னுடைய இடத்திற்கு அவங்க கடந்து போயிட்டு தான் அங்க பார்க்கிறோம். குறிப்பா அவர்கள் பார்த்த அந்த ஒரு அந்த கல்லறைக்குள்ள பார்த்த சில அடையாளங்கள் கூட நமக்கு ஆவிக்கு அர்த்தங்கள் நமக்கு தெரியும். ஆக அங்க பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவுடைய சரீரத்தை சுற்றியிருந்த அந்த சிலைகள் இரண்டு பகுதிகளாக அங்க பிரித்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஒன்று பார்க்கும் போது அவருடைய சரீரத்தை, அவருடைய உடம்பை சுற்றியிருந்த அந்த சிலை அது அங்க கிடந்ததா பார்க்கிறோம். இன்னொன்று அவருடைய தலையை சுற்றியிருந்த அந்த திரை சிலை அது என்ன பண்ணிருந்துக்கலாமா, அங்க சுற்றி, அதாவது இங்கிலீஷ் பார்க்கும் போது அது வந்து போல்டு பண்ணியிருந்தது, மடித்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி அங்க பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன் வந்து சும்மா அப்படி சிலை அப்படி திடீர்னு ஒரு சரீரம் அப்படியே போயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும், அந்த சரீரத்தில் இருக்க சிலை, அந்த சிலை என்ன பண்ணிருக்கும், அப்படியே கீழே கலண்டு விழுந்திருக்கும் இல்லீங்களா, அது அப்படி அப்படியே கச்ச கச்சான கடந்திருக்கும். ஆனால் சரீரத்தை சுற்றியிருந்தது மாத்திரம் அப்படியே கடந்தது. ஆனால் தலையை சுற்றியிருந்த அந்த ஒரு திரைச்சீலை எப்படி இருந்தது, அழகாக அது என்ன பண்ணிருந்தது, மடித்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் நாம் பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு, தலையாகிய கர்த்தர் இயேசு, அவர் ஜெயமாக உயிரோடு கூட எழும்பிட்டார். அவருடைய ஓட்டத்தை அவர் நிறைவு செய்துட்டார். தேவனுடைய சித்தத்தை பெற்றுக் கொண்டிருந்த அவர் பெற்றுக்கொண்ட அந்த சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை அவர் பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடித்தார். அது நிறைவாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அருமையான அடையாளம். அவருடைய தலையை, அந்த சரீரத்தினுடைய தலையை சுற்றியிருந்த அந்த திரைச்சிலை அழகாக அங்கு மடித்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சரீரத்தை சுற்றியிருந்த அந்த சிலையானது அது அப்படியே கிடந்தது. அப்படின்னா பார்க்கும் போது அது என்ன பரிபூர்ணப்படல. என்ன பரிபூர்ணப்படல? அவருடைய வாழ்க்கையில அவர்கள் பெற்றுக்கொண்ட தேவனுடைய சித்தத்தை அவர்கள் என்ன பண்ணல, நிறைவு பண்ணல. குறிப்பாக சபையா அவங்க ஒன்னும் நிறைவாகல. 144,000 பேர் இன்னும் முழுமையாகல, பூரணப்படல. ஒவ்வொருத்தரும் 144,000 பேர்ல இன்னும் மீந்திருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாக தேவனுடைய சித்தம் இன்னும் நிறைவாகல. இவ்விதமாக அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம எடுக்கலாம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த திரைசீலை, அந்த உடம்பை சுற்றியிருந்த திரைசீலை நிச்சயமாகவே நம்முடைய அபூரணத்தை அது குறிக்கிறதாக இருக்கு. ஆனா இருந்த போதிலும் தேவனுடைய திட்டம் நமக்கு நன்றாகவே தெரியும். இதுவும் கூட ஒரு நாள் என்ன பண்ணுங்க, அழகாக அது மடித்து வைக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாகவே அந்த தலையை சுற்றியிருந்த சிலையோடு கூட இது கூட என்ன பண்ணிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், தலையாகிய கிறிஸ்துவோடு கூட சரீரமாகிய சபையும் பரிபூர்ணத்துல மகிமையில அவர்கள் இணைவார்கள் என்று சொல்லி அங்க பார்க்கும். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு சரீரத்தை இவர்கள் பார்க்கல, மாறாக திரைசீலை மாத்திரம் பார்க்கிறாங்க. குறிப்பாக அடுத்ததாக சொல்லப்படும் போது இந்த இடத்துல சீஷர்கள் அவங்க திரும்பி போயிட்டாங்க. ஆனா இருந்த போதிலும் மரியாதை என்ன பண்றாங்க, மகதலேனா மரியாதை அவங்க கல்லறையிலிருந்து அங்க வெளியே அழுது கொண்டிருக்கிறதாக அங்க பார்க்கிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு நீங்க படிக்கலாம்,
அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து,
மறுபடியும் அந்த அம்மா பாக்குறாங்க, குனிந்து என்ன பண்றாங்க கல்லறைக்குள்ள, இப்ப வாட்சி சரீரம் இருக்குதா, ஒருவேளை இவங்க சரியா தேடலையோ, அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும் போது, மகதலேனா மரியாள் கர்த்தர் இயேசுவின் மேல வைத்திருந்த அந்த அதிகப்படியான அளவில்லாத அந்த அன்பை அங்க குறிக்கிறதாக இருக்கு, அன்பை குறிக்கிறதா இருக்கு. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, ஏனென்று சொன்னால் ஏன் தன்னுடைய ஆண்டவர் மேல, தன்னுடைய கர்த்தர் மேல இந்த அம்மாவுக்கு இவ்வளவு அதிகப்படியான அன்பு, அளவில்லாத அன்பு ஏன் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும் போது சம்பவம் நமக்கு தெரியும். நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய ஜீவனுக்கு போராடி கொண்டிருந்த ஒரு நிலையில இந்த அம்மா தன் ஜீவனை பறிக்கொடுக்க வேண்டிய அந்த ஒரு சமயத்துல அதை மீண்டுமாக பெற்றுக் கொடுத்தவர் யார் தாங்க, சம்பவம் ஞாபகம் வருதுங்களா? ஆமா, இந்த மரியாள் தகாத ஒரு விஷயத்துல கண்டுபிடிக்கப்பட்டதுனால யூதர்கள்னால கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு என்ன பண்றாங்க, அங்க துரத்தப்பட்டு வராங்க. அப்ப கடைசியாக மகதலேனா மரியாள் யாருடைய பாதத்துல வந்து விழுகிறாங்க, இயேசுவினுடைய பாதத்துல வந்து விழுகிறாங்க. அப்ப கர்த்தர் இயேசு நிமிர்ந்து பார்த்துட்டு அவங்களை பாக்குறாரு, ஜனங்களை பார்த்து ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவங்க அந்த அதுக்கு உண்டான வார்த்தைகள் சொல்றாங்க, இவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப சில வார்த்தைகள் பேசி கர்த்தர் இயேசு அந்த மரணத்திலிருந்து, அந்த மரணத்தினுடைய பிடியிலிருந்து, ஜீவன் போகக்கூடிய அந்த சமயத்திலிருந்து மகதலேனா மரியாள் என்ன பண்றார், அவரை விடுவிக்கிறார். நியாயம் தான், பிரமாணத்தின்படி சட்டத்திட்டத்தின்படி அந்த அம்மா கல்லெறிந்து கொல்லப்படுவது நியாயம்தான். அதே பிரமாணம், அதே சட்டத்திடம் கர்த்தர் இயேசுவுக்கும் என்ன நிச்சயமாக தெரியும். யூத ஜனங்கள் பார்க்கும் போது அவர்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணாங்க, அவங்க அங்க கடந்து வந்தாங்க, அந்த அம்மா மேல கல்லறிவதற்கு அவங்க யோசனை பண்ணாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கர்த்தர் இயேசு அந்த பிரமாணத்தை என்ன பண்றாங்க, தள்ளி வைத்து விட்டு ஒரு புதிய பிரமாணத்தை கூட அங்க ஒரு செயல்முறைப்படுத்தி காமிக்கிறார். நமக்கு தெரியும் ஒரு அன்பின் பிரமாணம் என்று சொல்லி அங்க பார்க்கும். அப்ப ஜீவன் போகக்கூடிய அந்த ஒரு சமயத்துல கடைசி நிமிஷத்துல தன்னுடைய ஜீவனை திரும்பவும் தமக்கு கொடுத்த அந்த ஒரு கர்த்தரை, அந்த ஆண்டவர் பேர்ல இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த அன்பு மிக மிக நியாயமான ஒரு அன்பு தான், நியாயமான ஒரு அன்பாக இருக்கு. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நம்ம கூட நம்ம பார்க்கும் போது, குறிப்பாக அநேக இடங்களில் நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய வார்த்தைகள் நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த மகதலேனா மரியாள் யாருக்கு அடையாளமாக இங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் போது, நிச்சயமாகவே தன்னுடைய ஜீவன் போகக்கூடிய நிலையில இந்த உலகத்தினுடைய பாவங்கள்ல ஈடுபட்டு அந்த பாவத்தின் ரீதியாக மரணத்திற்குள்ள போக வேண்டிய ஒரு கூட்டம் கர்த்தர் இயேசுவின் பேர்ல அவங்க விசுவாசம் வைத்ததுனால திரும்பமாக இழந்து போன ஜீவனை இவர்கள் பெற்றுக் கொள்கிறாங்க. சபை ஜனங்களை குறித்து இங்க பேசணும். அப்ப விதமான அன்பு, மகதலேனா மரியாள் கர்த்தர் இயேசுவின் மேல காண்பித்த அன்பு, அவர் பேர்ல வைத்திருந்த அந்த ஒரு அருமையான அந்த விசுவாசம் நிச்சயமாக சபைக்கும் வேண்டும். என்னன்னு சொன்னால் நம்முடைய ஜீவன் கூட என்ன பண்ணிருக்கார், கர்த்தர் இயேசு அங்க திரும்பவும் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். அப்ப விதமாக நம்ம பார்க்கும் போது வசனங்கள் நீங்க தொடர்ந்து படிக்கலாம்.
மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள் ஆடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள்.
அப்ப இங்க பார்க்கும் போது திரும்பமாக கர்த்தருடைய சரீரம் இருக்குதா என்று சொல்லி அவர் குனிந்து பார்க்கும் போது அங்க இன்னொரு காட்சியை கூட அங்க பார்க்கிறாங்க. என்னன்னு பார்க்கும் போது இரண்டு வெள்ளங்கை தரித்த அந்த வெண்மையான வஸ்திரம் தரித்த அந்த தூதர்கள் சரீரம் வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு இடத்துல குறிப்பாக சரீரத்தினுடைய தலைமாட்டிலும் சரீரத்தினுடைய கால் மாட்டிலும் இரண்டு பேராக உட்கார்ந்திருக்கிறதை மகதலேனா மரியாள் அங்க காண்கிறதா பார்ப்போம். திரும்பமாக மகதலேனா மரியாளுக்கு ஒரு புதிய காட்சி, மற்ற சீஷர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு புதிய காட்சி இங்க கொடுக்கப்படுது. இதுல ஒரு அருமையான சத்தியம் அங்க மறைஞ்சிருக்கு. திரும்பமாக கர்த்தர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக சபை ஜனத்திற்கு, சபையாருக்கு, தன்னுடைய சரீரத்திற்கு கர்த்தர் இயேசு ஒரு புதுமையான சத்தியத்தை, ஒரு புதுமையான நம்பிக்கையை இங்க கொடுக்கிறார். எவ்விதமாக சரீரத்தினுடைய தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் அங்க தூதர்கள் உட்கார்ந்திருந்தாங்களோ அதே போலவே நமக்கு தெரியும் ஒரு சரீரத்தினுடைய முழு அமைப்பு அது எங்க ஆரம்பிக்குது, தலை, அதனுடைய முடிவு கால் என்று சொல்லி அங்க பார்க்கும். அப்ப பார்க்கும் போது சபையை கூட கர்த்தர் இயேசு எவ்விதமாகத்தான் உருவப்படுத்துகிறார். அப்போ சொல் பவுல் விதமாக சொல்றான்னு பார்க்கும்போது தலையிலிருந்து கால் வரைக்கும் தலையாகிய கிறிஸ்து குறித்து அவர் பேசுகிறார். அதே போல சரீரமாகிய சபை குறித்து அவர் பேசுகிறதாங்க பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல இரண்டு தூதர்கள் தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் அங்க உட்கார்ந்திருக்கிறாங்க. அது உண்மைதான். இது நமக்கு உணர்த்துகிறது உண்மையான ஒரு உன்னதமான சத்தியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒட்டுமொத்த சபைக்கும், ஒட்டுமொத்த சபைக்கும், முழு சபைக்கும், எந்த காலத்திலும் எந்த காலப்பகுதியிலும் எந்த சூழலையும் தேவனுடைய அந்த ஒரு பாதுகாப்பு நிச்சயமாக உண்டு. தேவனுடைய பாதுகாப்பு உண்டு என்று சொல்லல. சங்கீதங்கள் புத்தகம் 91 நாம் படிக்கிறோம் இல்லைங்களா, உங்களுடைய கால்கள் கல்லில் இடராத படிக்கணும், தூதர்கள் தங்களுடைய கைகள்ல ஏந்தி கொண்டு போவாங்க. அப்ப பார்க்கும் போது அன்பு சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்த சபைக்கு, ஒட்டுமொத்த சபைக்கு முழுமையான பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு நிச்சயமாக இருக்குது என்பதை ஒரு சிறிய ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துல அங்க நமக்கு காண்பிக்கிறதா அங்க பார்க்கும். தொடர்ந்து நீங்க படிக்கலாம்.
அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தால்.
அப்ப இவ்விதமாக பார்க்கும் போது அந்த இரண்டு தூதர்கள் கூட கேட்கிறாங்க, ஏன் அழுகிறாய் மரியாள் சொல்லும் போது என்னுடைய ஆண்டவருடைய சரீரத்தை யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இவ்விதமாக சொல்லி திரும்பி பார்க்கும் போது அங்க ஒரு மனிதர் நிற்கிறதாக இந்த அம்மா பாக்குறாங்க. ஆனால் இயேசு அங்க நிற்கிறாரு, ஆனால் இயேசு என்று அறியாத அங்க இருந்தாங்க என்று சொல்லி அங்க பார்க்க, இயேசு என்று சொல்லி அறியாம இருந்தாங்க. அப்ப இவர்கள் இந்த அம்மா பெற்றிருக்கிற அந்த துக்கம், இயேசுவை பற்றின அந்த துக்கம் அதிகமாக இருந்ததுனால நிற்கக்கூடிய அந்த நபர் யார் என்று சொல்லி கூட என்ன பண்ணல, அந்த அம்மா அங்க எதிர்பார்க்கல, அது முடிவு பண்ண முடியல. ஆக இருந்த போதிலும் கர்த்தர் இயேசுவுடைய வார்த்தைகள் அடுத்ததாக நம்ம படிக்கலாம்.
இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள், அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள்.
அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை இவர் வந்து இந்த தோட்டத்துக்காரர் போல, குறிப்பாக ரசிகன் சொல்றாருனா இந்த கல்லறைக்கு உரிமைக்காரர் திரும்பமாக அங்க வந்திருக்கிறார். இன்னும் அதிகப்படியாக சில வார்த்தைகள் அங்க சௌ ரச சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்க்கும்போது, ஒருவேளை இந்த கல்லறைக்கு சொந்தக்காரர் யாருங்க, கல்லறைக்கு சொந்தக்காரர்
அரிமத்தியாகிய
யோசேப்பு. அப்ப இவர் என்ன பண்றாருனா, இவரு தான் வந்து போய் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு சிலுவையிலிருந்து கர்த்தர் இயேசுடைய சரீரத்தை இறக்கி கொண்டு வந்து தன்னுடைய தனக்கு சொந்தமான அந்த கல்லறையில அங்க வைக்கிறார். அந்த கல்லறை கூட ரொம்ப புதிய கல்லறை என்று சொல்லி நம்ம பார்க்கும். அப்ப கல்லறையில இவர் வைத்திருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல சரீரத்தை காணும். இப்ப இந்த கல்லறையிலிருந்து சரீரத்தை வைப்பதற்கும் அதிலிருந்து எடுப்பதற்கும் யாருக்கு அதிகமா உரிமை இருக்கு, அங்க தோட்டக்காரருக்கு உரிமை இருக்கு, அந்த கல்லறை உரிமைக்காரருக்கு அங்க உரிமை இருக்கு. இவங்க நம்ம என்னதான் நினைச்சிருக்கலாம் அப்படின்னு ரசிகர் சொல்லும் போது, ஒருவேளை கல்லறையில கொண்டு சரீரத்தை வைப்பதற்கு இவர் சிறப்பான ஒரு அனுமதி பெற்றுக்கொண்டு தைரியத்தோடு சரீரத்தை அங்க வச்சுட்டாரு. ஆனா இருந்த போதிலும் இந்த யூத மத தலைவர்களுடைய அந்த நிர்பந்தத்தின் பேர்ல இவர் ஒருவேளை பயந்துகிட்டு தான் வைத்திருந்த அந்த சரீரத்தை வேறொரு இடத்திற்கு மாத்திருக்கலாமோ என்று சொல்லி கூட அங்க சகோதரர் ரசல் சொல்றார். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த அம்மா என்னதான் வியூ பண்றாங்க அப்படின்னா, ஒரு வேலையை வந்து நிற்கிறது அந்த ஒரு யோசிப்பு போல, ஒரு வேலை இந்த கல்லறையினுடைய உரிமைக்காரரு, அதனால அவர்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம், யாரோ வந்து என்ன பண்ணிட்டாங்க கொண்டு போயிட்டு ஆண்டவருடைய சரீரத்தை அங்க வேற இடத்துக்கு அங்க வைத்து விட்டாங்கன்னு சொல்லி அங்க சொல்றதா கூட அங்க பார்க்கலாம். ஆனா இருந்த போதிலும் இயேசு என்று சொல்லி இன்னும் கூட அவங்க அறியாம அங்க இருந்ததாக பார்க்கிறோம். அடுத்ததாக வசனம் படிக்கலாம்.
இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார்.
ஆமா, இதுக்கு முன்னாடி ஸ்திரீ என்று சொல்லி சொன்னாரு. ஆனா இருந்த போதிலும் அந்த அம்மாவை என்ன பண்ண முடியல, அங்க கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்பொழுது சரியாக கர்த்தர் இயேசு அவருடைய பேரை பார்த்து என்ன பண்றாங்க, அங்க சொல்றாங்க, பேரவே சொல்லி அங்க கூப்பிடும் போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா உடனே அங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க,
அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்று.
ஆமா, ரபூனி, என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய போதகரே என்று சொல்லி அந்த அம்மா சொல்லுகிறதா அங்க பார்க்கும். அன்பின் சகோதர சகோதரிகளே, மரியாளே என்று சொல்லி அந்த அழைக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள அநேகமாக நம்ம பார்க்கும் போது கர்த்தர் இயேசு அந்த மரியாள் மேல வைத்திருந்த அந்த அன்பு ரொம்ப அதிகமாக வெளிப்பட்டது. ஏன்னா அந்த துணியில, அந்த சதத்துல அவர் கூப்பிடக்கூடிய அந்த ஒரு வகையில, அவர் மரியாளே என்று சொல்லக்கூடிய பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அந்த ஒரு வகையில கர்த்தர் இயேசுவுடைய வார்த்தையை தான், முகத்தை கூட பார்க்கல, அவருடைய முழு சரீரத்தை பார்க்கல, கைகள்ல கால்கள்ல அந்த காயங்களை அங்க நம்ம பார்க்கல. ஆனால் சொன்ன அந்த வார்த்தை, அந்த வார்த்தையுடைய சத்தத்தை வைத்து உடனே கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ரபூனி, என்னுடைய போதகரே என்று சொல்லி அவங்க உடனே இனம் கண்டு கொள்கிறாங்க. அருமையான வசனம் உண்டு. கர்த்தர் இயேசு தன்னுடைய மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை, இதோ நான் ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருக்கிறேன், நான் மேய்ப்பனாக இருக்கிறேன், நான் ஒவ்வொரு ஆட்டையும் நான் என்ன பண்றேன், பேர் சொல்லி நான் அழைக்கிறேன், என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய சத்தத்தை என்னுடைய ஆடுகள் கேட்கும். வசனம் நீ படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 வசனம் 2-3.
வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு,
தன்னுடைய ஆடுகளை அந்த மேய்ப்பன் பேர் சொல்லி கூப்பிட்டு
அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான்.
அந்த ஆடுகளை வெளியே மேய்ச்சலுக்காக நடத்தி கொண்டு அவர் போகிறதாக அங்க பாருங்க, தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி அங்க கூப்பிடுகிறார். அதே போல அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை ரொம்ப அழகாக பழக்கி வைத்துக் கொண்டிருக்கும் இந்த ஆடுகள். அப்ப மேய்ப்பன் சொல்லக்கூடிய வழியில்தான், மேய்ப்பன் சொல்லக்கூடிய வகையில்தான், அவர் வழிநடத்தக்கூடிய நிலையில்தான் இதே ஆடுகள் அவரை பின்பற்றி போகக்கூடியதாக அங்க இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல பார்க்கும்போது மகதலேனா மரியாள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு கேட்டு, தன்னுடைய இருதயத்தில் அவைகளை பதித்து வைத்திருந்தனால, தன்னுடைய நினைவுகள்ல அவரை பற்றியே அந்த சிந்தனை இருந்ததுனால, மரியாளே என்று சொல்லி அவர் பேர் சொல்லி கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தையில தன்னுடைய ஆண்டவரை அவங்க கண்டுபிடிச்சாங்க, தன்னுடைய போதகரை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் கூட கர்த்தர் இயேசுவுடைய வார்த்தைகளை அநேகம் வருஷங்களாக நாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அவருடைய நேச அன்பை அநேகமாக நம் வாழ்க்கை முழுவதுமாக ருசித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாம் கைவிடப்பட்ட நிலையில, துரத்தப்பட்ட நிலையில, அல்லது வெறுமையா இருக்கிற குறைவுகள் நிறைந்த நிலையில, தன்னுடைய வீடுகளில் 4 கண்ணீர்கள் நிறைந்த நிலையில இருக்கும் போது நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய நேசத்தை, அவருடைய அன்பை அதிகமாக நாம நினைந்திருக்கிறோம், அதை ருசித்திருக்கிறோம். உண்மைதான். ஆனால் சில முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையில எடுக்கும் போது கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் நம்முடைய செவிகள்ல விழுகுதா, அல்லது நம்முடைய நினைவுகள்ல அதை ஏற்றுக்கொள்கிறோமா அப்படின்னு பார்க்கும் போது அநேகமாக அது இல்லை. எவ்விதமாக கர்த்தர் இயேசுடைய அவருடைய அன்பையும் நேசத்தையும் ருசித்தவர்களாக இருக்கும் போது சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையின் முடிவுகளை நம்ம எடுக்கும் போது கர்த்தர் இயேசுடைய சத்தத்தை நம்ம கேளாம போகிறோம். கர்த்தர் இயேசு சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும், நான் எங்கெல்லாம் போறனோ என்னுடைய ஆடுகள் என்னை பின்தொடர்ந்து அங்க வரும், நான் அவர்களை நான் பேர் சொல்லி நான் அழைக்கிறேன். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு நம்முடைய பெயர் முதலாக அவர் வந்து நினைவில் அங்க வைத்திருக்கிறாரு. ஒருவேளை தனிப்பட்ட முறையில நம்மை நோக்கி அவர் கூப்பிடுவார் என்று சொன்னால் நிச்சயமா எப்படி கூப்பிடுவாருங்க, என்னுடைய பெயர் சொல்லிதான் என்ன பண்ணுவார், அவர் கூப்பிடுவார். ஆக இந்த விதமான ஒரு நேச கர்த்தரை, அன்பு மிகுந்த கர்த்தரை நாம் பெற்றிருக்கும் போது அநேக நேரங்களில், அநேக வாய்ப்புகள்ல, உலகத்தினுடைய தேவைகளுக்காக, இந்த உலகத்தினுடைய நன்மைகளுக்காக கர்த்தர் இயேசுவை நம்ம மறுதளித்து போகிறோமே, நிச்சயமாக அதை நம்ம யோசனை பார்க்கணும். கர்த்தர் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் இது இதை நமக்கு சொல்லித்தரது இல்ல. கர்த்தர் இயேசுவை மறுதளிக்கணும், அவருடைய நாமத்தை மறுதளிக்கணும்னு சொல்லி நமக்கு கற்பிக்கிறது இல்ல. அதையும் தாண்டி கர்த்தர் இயேசுவுடைய நாமத்தை, அவருடைய உயிர்த்தெழுதனுடைய சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல மற்றவருடைய வாழ்க்கையிலும் சாட்சியாக நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க பார்க்கும் போது மரியாளை அவர் பேரை சொல்லி அங்க அழைத்தார். அந்த அழைக்கிற அந்த துணையிலிருந்து மரியாள் தன் போதகர் அங்க வந்திருக்கிறார் என்று சொல்லி கண்டுகொண்டாங்க. தொடர்ந்து நீங்க படிக்கலாம்.
இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே,
என்னை தொடாதே,
நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார்.
இங்க கருத்து சொல்லும் போது மரியாதை என்று சொல்லி அவர் கூப்பிட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, ரபூனி என்று சொல்லி அவரை கட்டிக் கொள்வதற்கு, அவருடைய பாதங்களை தழுவிக் கொள்வதற்கு அவங்க உடனே ஓடி போறாங்க. கர்த்தர் இயேசு சொல்றாரு, என்னை தொடாதே. அப்ப ரசல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இவர் ரசல் தொடாதே அப்படிங்கறது, ஒருவேளை இந்த அம்மா தொட்டு அவர் கரைப்பற்றுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நிச்சயமா அந்த வார்த்தை அங்க சொல்லல. நான் அதுக்கு பின்புதாக சொல்லும் போது, இன்னும் என்னுடைய பிதாவின் இடத்திற்கு நான் என்ன பண்ணல, நான் ஏறி போகல, என் பிதாவின் இடத்திற்கு நான் ஏறி போகல. ஆக இந்த உலகத்தின் மத்தியில் நான் பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவித்தை ஜீவித்து என்னுடைய ஜீவனை நான் பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவனாக இந்த கல்வாரியில நான் செலுத்தி அதற்கு ஈராக ஒட்டுமொத்த மனு குலத்தினுடைய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்குண்டான அந்த ஒரு நீதி, அதே போல அந்த ஈடுபொலியை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இதை நான் என்ன பண்ணணும், என்னுடைய பிதாவினிடத்தில் நான் கொண்டு போய் சேர்க்கணும், என்னுடைய பிதாவினுடைய சமூகத்தில் அதை கொண்டு போய் நான் சேர்க்கணும். அதன் மூலமாக அதை செலவு பண்ணுவதன் மூலமாக என்னுடைய பிதாவானவர் ஒட்டுமொத்த உலக ஜனத்தையும் அவர் மீட்டுக் கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தம் உள்ள ஒரு காரியத்தை என்ன பண்ணணும், நான் செய்ய வேண்டும், அதை செய்வதற்கு எனக்கு இடம் கொடு, நான் போகிறேன். ஆக அவர் கடந்து போவதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை அங்க சொல்கிறார், என்னுடைய பிதாவினிடத்திற்கு நான் ஏறி போகல, நான் போகிறேன், ஆனா இருந்த போதிலும் நீ என்ன பண்ணு, நீங்க இருக்கணும் சொல்ற, நீ இங்க இருக்கணும் என்று சொல்லி அங்க சொல்ற. இந்த வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் ரசல் சொல்லும் போது இன்னும் அதிகமாக, ஒருவேளை மகதலேனா மரியாள் போய் அவரை கட்டிக் கொள்வதற்கோ அவருடைய பாதத்தை தழுவிக் கொள்வதற்கோ கர்த்தர் இயேசு அங்க இடம் கொடுக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த மாதிரி மறுபடியும் விடுவாங்களா இல்ல என்று சொல்லி அங்க ஒரு சில அர்த்தங்களை அங்க கொடுக்கறதாக பார்க்கிறோம். நிச்சயமாக திரும்பமாக தன்னுடைய போதகரை அவங்க இழந்து போறதுக்கு அவங்க தயாராகவே இருக்க மாட்டாங்க, முன் வர மாட்டாங்க. அப்ப அவர்களை பிடித்துக் கொள்வாங்க, நீங்க எங்க கூட தான் இருக்கணும், உங்களுடைய சகரோடு கூட தான் நீங்க இருக்கணும் என்று சொல்லி அவர்களை பிடித்துக் கொள்வாங்க. கர்த்தர் இயேசு அவருடைய வேலையை செய்வதற்கு என்ன பண்ணுங்க, அது தடங்களாக கூட தடையாக இருக்கும் என்று சொல்லி கூட அங்க சொல்லுகிறார். ஆனா அவிதமாக சொல்லும் போது அடுத்ததாக ஒரு அர்த்தம் சொல்லுகிறாரு, நான் என்னுடைய பிதாவினிடத்திற்கு ஏறி போகிறேன், நீ என்ன பண்ணும், இங்க இரு, இங்க தரித்திரு, இங்கே இரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இந்த உலகத்துல இரு, வேலை என்ன உனக்கு அப்படின்னு பார்க்கும் போது, நீ என்னுடைய சகோதரத்தில் போயிட்டு நான் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என்னுடைய பிதாவினிடத்திற்கும் உங்களுடைய தேவனிடத்திற்கும் என்னுடைய தேவனிடத்திற்கும் நான் என்ன பண்றேன், ஏறி போகிறேன் என்று சொல்லி நீ போய் இந்த விஷயத்தை சொல்லு. கர்த்தர் இயேசுவை கண்ணார கண்ட முதல் நபர் மகதலேனா மரியாள். கர்த்தர் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழும்பி விட்டார் அப்படிங்கிற சாட்சி, முதல் சாட்சி இங்க மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட சாட்சியின் வேலை என்னன்னு சொல்லி பார்க்கும் போது, நீ போயிட்டு என்னுடைய சகோதரர்களுக்கு என்ன பண்ண, என்னுடைய உயிர்த்தலை குறித்து சாட்சி கொடு என்று சொல்லி அங்க சொல்கிறார். இப்பொழுது என்னோடு கூட நீ என்ன பண்ண முடியாது, வர கூடாது. இதே அர்த்தத்தோடு கூட தான் சீஷர்கள் அங்க கேட்டாங்க, மாம்சத்தில் இருக்கும் போது என்ன கேட்டாங்க, நான் மூடு கூட அங்க வரும், இல்ல நான் போற இடத்துக்கு நீங்க வரக்கூடாது, இல்ல நான் ஜீவனை கொடுத்தாலும் நான் வருவேன் அங்க சொன்னாங்க. ஆனா இருந்த போதும் கர்த்தரே சொல்றாரு, நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர கூடாது என்று சொல்லி அங்க சொல்றாரு. இங்க அதே அர்த்தத்துல சொல்லும் போது மகதலேனா மரியாளே, நீங்க இங்க இருக்கணும், நீங்க இன்னும் கூட வரக்கூடாது. என்னென்று சொன்னால் இன்னும் அநேக வாய்ப்புகள், அதிகப்படியான காலங்கள் அங்க இருக்கு, நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கு, நீங்க இங்க தடுத்திருந்தீங்க என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க, அன்றைக்கு மகதலேனா மரியாளுக்கு சொல்லலாம், ஆனா ஒட்டுமொத்த சபைக்கும், சபையை அடையாளப்படுத்துகிற அந்த மகதலேனா மரியாள் இங்க பார்க்கிறோம், ஒட்டுமொத்த சபைக்கும் கர்த்தர் இயேசு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை, ஒரு ஊழியம் என்று சொல்லி அங்க பார்க்கும் போது, எங்களோடு கூட நீ வரக்கூடாது இப்போதைக்கு. ஏன் சொன்னால் உலகத்தின் மத்தியில் அநேக வேலைகள் அங்க இருக்கு, அநேக சாட்சி செய்யக்கூடிய காரியங்கள் அங்க இருக்கு, அநேகமாக தைரியமாக வைராக்கியமாக நீங்கள் செலுத்த வேண்டிய அந்த ஒரு வழிகள் அநேகமாக இங்க இருக்கு, நீங்க அதை காரியங்களை என்ன பண்ணுங்க, நீங்க கவனிங்க. அது மாத்திரமல்ல, என்னுடைய சகோதரருக்கு போயிட்டு என்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி நீங்கள் சாட்சிகள் அங்க கொடுங்க என்று சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்க்கும். யோவானிலிருந்து சுவிசேஷம் 16 அதிகாரம் 7 வசனம் நீங்க படிக்கலாம். யோவான் 16:7,
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அங்க சொல்றேன். நான் முன்னமே உங்களுக்கு சொல்றேன், பின்னாடி நான் என்ன பண்ணிடுவேன், போக போறேன். எனக்குன்னு ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உங்களை விட்டு நான் கடந்து போறேன். அந்த விஷயத்தை நான் முன்னமே சொல்றேன். ஆனா இருந்த போதிலும் நான் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், அது நல்லமா இருக்கும், அதுல நன்மை இருக்கு. என்ன நன்மை, என்ன நலம் என்று சொல்லி அங்க பார்க்கும் போது, இதோ நான் ஜீவனோடு கூட நான் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த ஈடுபலியை என்னுடைய கர்த்தருடைய சமூகத்தில், என்னுடைய தேவனுடைய சமூகத்தில் நான் போய் கொடுக்கும் போது, அதன் மூலமாக நீங்கள் அனைவரும் என்ன பண்ணுவீங்க, ஒட்டுமொத்த உலக ஜனம் முழுவதுமாக அந்த மீட்பிற்குள்ளாக அங்க வருவீங்க. அது உங்களுக்கு நலமாக நன்மையாக அங்க இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதா கூட அங்க பார்க்கும். ஆக இந்த அருமையான சில சத்தியங்களை கர்த்தர் இயேசு அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு இன்றைக்கு காண்பிக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம சொல்லும் போது இந்த உலகத்துல நம்ம தனித்து விடப்பட்டிருக்கலாம். இருந்த போதிலும் நான் முன்னே போகிறேன், திரும்பவும் வந்து நான் உங்களை அழைத்துக் கொண்டு போவேன். என்னுடைய பிதாவினிடத்துல அவருடைய வீட்டுல அநேக ஸ்தலங்கள் உங்களுக்காக அங்க ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து எங்களோடு கூட என்ன பண்ணலாம், அதை பகிர்ந்து கொள்ளலாம். எங்களோடு கூட நீங்கள் அங்க ஸ்தாபித்து இருக்கலாம், எங்களோடு கூட நீங்கள் நிலைத்திருக்கலாம். கர்த்தர் இயேசு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை அதைத்தான் என்ன பண்ணார்னா, 17 அதிகாரம் யோவான்ல பார்க்கும் போது ஒரு அருமையான ஒரு ஜபமாக கர்த்தர் இயேசு தன்னுடைய பிதாவின் சமூகத்தில் அங்க வைத்தார். நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்கவும் சொல்றார். நானும் நீங்களும் ஒன்றாய் இருக்கிறோம், அதே போல இவர்களும் நம்ம ஒன்றாய் இருக்கவும் நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க அருமையான ஒரு ஜபத்தை கூட அங்க முன்வைக்கிறார் என்று பார்க்கும். ஆக அந்த ஒரு வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் இந்த உலகத்தின் மத்தியில நாம் தனியாக இருக்கிறது. அதே போல இந்த ஒரு நிலையில, தனிப்பட்ட நிலையில இருந்து நம்முடைய பலிகளை செலுத்துகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையில கிரியைகள் மூலமாக நாம மற்ற ஜனங்களுக்கு பிரசங்கிப்பது, குறிப்பாக நம்முடைய சோதனைகள் வழியாக நம்முடைய குணாதிசயங்களை அங்கே வளர்த்திக் கொள்வது, அந்த குணாதிசயங்கள்ல பரிபூர்ணப்படுகிறது. ஆக நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற சொல்ற இந்த வார்த்தைக்கு மரியாதை, எங்க தனித்து விட்டுட்டு போன அந்த ஒரு நிலைக்கு அழகாக சகோதர ரசல் இவ்விதமான அர்த்தங்களை அவர் கொடுக்கிறதாக பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 52 அதிகாரம் 7 வசனத்தில் பார்க்கும் போது,
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து,
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து. சமாதானம், இந்த உலகத்தின் மத்தியில என்ன சமாதானம் அப்படின்னு பார்க்கும் போது, நிச்சயமாகவே மரணத்திலிருந்து எல்லாருமே விடுதலை பண்ணப்பட்டார்கள், உயிரோடு கூட அவர்கள் எழுப்பினார்கள் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக எல்லாருக்கும் அங்க சமாதானமாக சந்தோஷமாக அங்க ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு சுவிசேஷமாக அங்க இருக்கும். நீங்க தொடர்ந்து படிக்கலாம்.
ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று,
ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி மீட்பு, இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மீட்பை இங்க பிரஸ்தாபப்படுத்தி பிரசங்கம் பண்ணி, உன்னுடைய கர்த்தர் உன்னுடைய ராஜா அங்க ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படிங்கிற சொல்லுகிற இந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேலே எப்படி இருக்குங்க, எவ்வளவு அழகா இருக்கின்றன என்று சொல்லி அங்க தீர்க்கதரிசினால சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம நினைவு கூற வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். நீங்க தொடர்ந்து யோவான்ல 20 அதிகாரத்துல 17 வசனம் கூட நீங்க படிக்கலாம்.
இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கும் ஏறி போகவில்லை, நீ என் சகோதரத்துக்கு போய், நான் என் பிதாவின் இடத்துக்கும் உங்கள் பிதாவின் இடத்துக்கும், என் தேவன் இடத்துக்கும் உங்கள் தேவன் இடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார்.
அப்ப இந்த வசனத்தினுடைய இன்னொரு விஷயம் கூட கர்த்தர் இயேசு மரியாளுக்கு அங்க சொல்லிக் கொடுக்கிறார். என்னன்னு பார்க்கும் போது, சீஷர்கள் முன்னமே வந்தாங்க, சரீரத்தை காணலன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, ஆனா அவர் உயிரோடு கூட எழும்பிட்டார் அப்படிங்கிற விசுவாசம் அவங்க திரும்பி போகவே இல்லை. ஆனா இப்பொழுது கர்த்தர் இயேசு திரும்பமாக சொல்றார், போய் என்னுடைய சகோதரனிடத்துல நீங்க போய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய பிதாவினிடத்திற்கு நான் போகிறேன் என்று சொல்லி நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, போங்க என்று சொல்லி அங்க சொல்றார். அப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு, இந்த வார்த்தை சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு என்னன்னா, அநேக நேரங்களில் நான் முந்தைய அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், நான் சொல்லிருக்கேன், ஒருவேளை இந்த வார்த்தையை நீ சொல்லும் போது நிச்சயமாகவே அவர்கள் அந்த வார்த்தைகளை, நான் சொன்ன வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க, நினைவு கூர்ந்து அதன் பேர்ல அவங்க விசுவாசம் வைப்பாங்க. நான் உயிரோடு கூட எழுந்துட்டேங்கிறத அந்த விஷயத்துல அவங்க விசுவாசம் வைப்பாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொன்று, நான் பிதாவினிடத்திற்கு, என்னுடைய பிதாவினிடத்திற்கு இப்பதான் நான் என்ன பண்றேன், ஏறி போகிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் போது, இதுவரைக்கும் நான் இங்கதான் இருந்தேன், அந்த 3 நாள் இந்த ஒரு கலரையில தான் இருந்தேன், இந்த பூமியில, இந்த பூமியில வயிற்றுல தான் இருந்தேன், இந்த பாதாளத்துல தான் இருந்தேன், இதுவரைக்கும் நான் என்ன பண்ணல, என் பிதாவினத்துக்கு போகல, மாம்சத்தில் இருந்த மறித்த இங்க அடக்கம் பண்ணப்பட்ட கடலில் இருந்த எப்பொழுதுதான் பிதாவினிடத்திற்கு நான் போகிறேன், நான் மறித்திருக்கிறேன் ஆனா இருந்த போதிலும் இப்பொழுது நான் உயிரோடு கூட ஜீவனோடு கூட எழும்பியிருக்கிறேன் அப்படிங்கிறது மீண்டுமாக ஒரு சாட்சி இந்த ஒரு வசனத்தில் அங்க மறைந்திருக்கிறதா அங்க பார்க்கணும். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக கர்த்தர் இயேசு முதல் சாட்சியாக ஒரே சாட்சியாக மகதலேனா மரியாளுக்கு அவர் தம்மை முழுமையாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். இவ்விதமாக மரியால் கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா போயிட்டு தன்னுடைய சகோதரர்களிடத்துல சீஷர்கள் மத்தியில கர்த்தருடைய அந்த ஒரு தரிசனத்தை குறித்து அவர் பேசி அங்க சாட்சியாக அங்க சொல்லுகிறாங்க. இதை அவர்கள் விசுவாசித்தார்கள், அந்த விசுவாசத்தினுடைய ஆரம்ப நிலை இவர்களுக்கு இங்க இருந்தது என்று சொல்லி அங்க பார்க்கணும். அதுக்கு முன்பதாக நமக்கு தெரியும் வேத வசனங்களின் சாட்சியின் படி பார்க்கும் போது கர்த்தர் இயேசு தம்முடைய சிஷ்யர்கள் மத்தியில எத்தனை முறை தரிசனம் ஆனாருங்க, 11 முறை அவர் தரிசனம் ஆனார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். வசனங்கள் சாட்சிகள் பார்க்கும் போது முதல்ல நம்ம பார்த்திருக்கிறோம் மகதலேனா மரியாள் மத்தியில அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அதிகாலை வேலையில அங்க மார்க்கு 16:9 பார்க்கும் போது அங்க முதல் தரிசனத்தை அங்க கொடுக்கிறார். அதே நாள்ல காலை வேளையில இந்த கலரிலிருந்து சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி திரும்பமாக சீசல் மத்திய ரிட்டர்ன் வரக்கூடிய திரும்பி வரக்கூடிய அந்த ஸ்திரீகள் மத்தியில கர்த்தர் இயேசு அங்க காட்சி கொடுக்கிறார். வசனம் படிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:9-10.
அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள்.
இவ்விதமாக அந்த ஒரு சிறு கூட்டம் அந்த ஸ்திரீகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு அவர் தரிசனமாக அங்கு காட்சி கொடுத்தார். இரண்டாவது காட்சி, மூன்றாவது பார்க்கும் போது அப்போஸ்தலன் பேதுருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு காட்சி கொடுத்திருக்கிறார். வேற எந்த இடத்துல அது வந்து பதிவு செய்யப்படல, அந்த இடத்துல என்ன சம்பவங்கள் அங்க நடந்தது என்ன சம்பாஷணைகள் போச்சுன்னு சொல்லி அங்க பதிவு செய்யல. ஆனா இருந்த போதிலும் ஒரு வார்த்தை சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வசனம் படிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:34.
கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்களுக்கு சொல்ல கேட்டு.
ஆமா, சீமோன் பேதுருவுக்கு அவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிக மிக முக்கியம். கர்த்தர் இயேசுவை மறுதளித்த சீஷன் பேதுரு, அதே போல அநேக நேரங்களில் கர்த்தர் இயேசுவோடு கூட அநேக விஷயங்களை ரொம்ப தைரியமாக வைராக்கியத்தோடு கூட இன்னும் பார்க்கும்போது கர்த்தர் பேர்ல மிகுந்த அன்பு வைத்த ஒரு அருமையான மூத்த சீஷனாக பேதுரு அங்க இருந்திருக்கிறார். ஆக இந்த ஒரு சீஷன் இப்போ அதாவது குறிப்பிட்ட சமயத்தில் கர்த்தர் இயேசுடைய மாம்சத்தினுடைய கடைசி நாட்கள்ல தான் அன்பு வைத்த தன் அதிகமாக நேசித்த அதிகமாக வைராக்கியம் பாராட்டின தன்னுடைய கர்த்தரை தன்னை அருமையாக வழிநடத்தின தன்னுடைய கர்த்தரை அவர் மறுதளித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். இது நிமித்தமாக மிகுந்த மன முடிவில் ரொம்ப மன வருத்தத்தில் வியாகுலத்தில் இருந்த ஒரு சிஷன் பேதுரு. நிச்சயமாக கர்த்தர் இயேசுனுடைய ஒரு முக்கியமான கடமைகள்ல இதுவும் ஒன்று, மனம் மடிந்த தன்னுடைய சிஷனுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்த வேண்டும். நீ மறுதளித்த, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் மறித்தேன், ஆனா இருந்த போதிலும் இப்பொழுது நான் உயிரோடு கூட நான் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இயேசு தனக்கு தலையாய் இருந்த போதகராக இருந்த கர்த்தர் இயேசு இன்றைக்கு இல்ல, அவர் கலரில இருக்கிறாரு. கலரில போய் பார்க்கும்போது அவருடைய சரீரம் கூட அங்க இல்ல. இந்த சமயத்துல அந்த சீஷனுடைய மனது அது எவ்வளவாக இருக்கும், அவருடைய சிந்தை எவ்வளவு குழம்பின ஒரு நிலையில இருக்கும். எவ்விதமாக மற்ற சகோதரர்களுக்கு தன்னை காட்டிலும் வயதுல அனுபவத்துல இளைய சகோதரர்களுக்கு எவ்விதமாக இவர் வழிநடத்த போகிறார் அவருக்கே தெரியாது. ஆனா இந்த சமயத்துல தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறார்னா, சீமோன் பேதுருக்கு தனிப்பட்ட ஒரு முறையில அந்த நிலையில போயிட்டு அவரை அங்க பார்த்திருக்கிறார், அவருக்கு தன்னை காண்பித்திருக்கிறார், தரிசனம் கொடுத்திருக்கிறாங்க. என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னா, என்ன நடந்திருக்குங்க கற்பனை பண்ணி பார்க்கும்போது, இந்த ஸ்திரீகள் பார்க்கும் போதே போயிட்டு கர்த்தர் இயேசுடைய அந்த கால்களை கட்டி தழுவிக்கிட்டாங்க. அப்ப சீமோன் என்ன பண்ணிருப்பார், அந்த மறுதளித்த அந்த நாளுக்கு அப்புறம் அந்த நேரத்துக்கு அப்புறம் கர்த்தர் இயேசுவை என்ன பண்ணல, அவர் பார்க்கவே இல்லை, கேள்வி மட்டும்தான் பட்டிருப்பார். என்னுடைய கர்த்தரை இவ்வளவு அதிகமாக அடிக்கிறாங்க, இப்படியாக கொடுமைப்படுத்துறாங்க, இப்படியாக அவமானப்படுத்துறாங்க, இவ்விதமாக சிலுவையில அறைந்தார்கள், விதமாக அவர் கொலை செய்தார்கள். ஒருவேளை நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப தூரத்துல இருந்து அந்த கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணிருக்கலாம், அவர் கூட பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புக்கு கூட இருந்திருக்கலாம். ஆனா வேதத்துல அந்த சாட்சிகள் எதுவுமே இல்ல. ஆனா இருந்த போதிலும் அதற்கப்புறம் தான் மறுதளித்ததுக்கு பிறகு கர்த்தர் இயேசுவை அவர் பார்க்கவே இல்லை. மிக மிக முதல் முதலையாக கர்த்தர் இயேசுவை உயிரோடு கூட அவர் பார்க்கக்கூடிய முதல் சம்பவம் பார்க்கும் போது இந்த ஒரு சம்பவம் தான். நிச்சயமாகவே ரொம்ப மன நெகிழ்ச்சியான ஒரு ஒரு சம்பவமாக ஒரு சூழ்நிலையாக நிச்சயமாக இருந்திருக்கும். கர்த்தர் இயேசுவை பார்த்து நிச்சயமாக அவர் அழுதிருப்பாரு, தன்னுடைய அன்பை முழுவதுமாக அவர் பரிமாறிக்கிட்டு இருப்பாரு. அது மாத்திரமல்ல, தன்னுடைய முழுமையான அந்த மன்னிப்பை நிச்சயமாக கர்த்தர் இயேசுவின் சமூகத்தில் அவர் கேட்டிருப்பார். ஆக விதமாக தன்னுடைய சீஷனை தனிப்பட்ட முறையில் அவர் ஆற்றி தேற்றுகிறதாக அங்க பார்க்கிறோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இது கூட அருமையான ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு சம்பவம். ஏனென்று சொன்னால் நாம கூட அவிதமாகத்தான் அங்க இருக்க அநேக நேரங்களில் மறுதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம இருந்திருக்கிறோம். ஆனா இருந்த போதிலும் கர்த்தருடைய நேச அன்பை நம்ம உண்மையாகவே எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அவற்றையெல்லாம் மன்னித்து நம்ம முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவரை கர்த்தரை தான் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நான்காவது தரிசனம் அதே நாளில் பார்க்கும் போது, அன்பு சகோதர சகோதரிகளை, எம்மாவுக்கு போகக்கூடிய அந்த ஒரு சீஷர்கள் இரண்டு பேர் மத்தியில் அவர் உரையாடி கொண்டுகிற அந்த ஒரு நிலையை நீங்க பார்க்கலாம். அந்த ஒரு நாளினுடைய மதிய வேலையில என்று சொல்லி அங்க பார்க்கலாம். ஆக இந்த இடத்துல மிக முக்கியமான சம்பவங்கள் எங்க வீட்டில் போய் படிச்சு பார்க்கலாம். 24வது அதிகாரம் லூகா சுவிசேஷம் 13-21 வசனங்கள் நீங்க படிக்கும் போது, தன் கூட உரையாடி கொண்டு பேசிக் கொண்டு வருகிற நபர் யார் என்று சொல்லி கூட என்ன பண்ணல, அவங்க கண்டுபிடிக்கல, அவங்களுக்கு தெரியாம இருந்தது. அந்த இடத்துல கூட கர்த்தர் இயேசு அருமையாக கண்டிக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஒரு வார்த்தை அங்க இருக்கு, நீங்க வசனங்கள் கூட நீங்க படிக்கலாம். அவர்களை குறித்து ரொம்ப கண்டனமாக அங்க பேசுகிறார், ரொம்ப கண்டிப்போடு கூட அங்க பேசுகிறார். நீங்க வசனங்கள் எடுத்தீங்கன்னா நீங்க படிக்கலாம். லூகா 24:13,
அன்றைய தினமே அவர்களில் ரெண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள்.
24வது வசனம் போயிடுங்க.
அப்பொழுது எங்களில் சிலர் கள்ளரின் இடத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள்.
அப்ப சிஷ்யர்கள் மத்தியில் இன்னும் பார்க்கும் போது அவருடைய சரீரத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவில இல்லாம இருக்கிறதா இங்க பார்க்கலாம். அப்ப அவருடைய சரீரத்தை அங்க காணவில்லை என்று சொல்லி அங்க சொல்லுகிறதாக பார்க்கணும். யாருக்கிட்டே சொல்றாங்க, கர்த்தர் இயேசுகிட்டே அவங்க பேசிக்கொண்டு வருதா அங்க பார்க்கிறோம். இதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா கேட்டிருக்கிற கர்த்தர் இயேசு 25வது வசனத்தில் அவர் பேசுகிற வார்த்தையை கேட்கலாம்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்.
அப்ப இவ்விதமாக கர்த்தர் இயேசு அவர்களை கண்டனம் பண்ணுகிறதா கூட அங்க பார்க்க ரொம்ப கண்டிக்கிறாரு. தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி அங்க சொல்றார். கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதல்ல இதுவும் கூட ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இயேசு உயிரோடு கூட எழும்பிட்டாரு, அதுக்குண்டான சாட்சி அநேகமாக மரியாதை வந்து சொல்லி ஆயிடுச்சு. ஆனா இருந்த போதிலும் இன்னும் கூட என்னதான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, யோசனை பண்றாங்கன்னா, கர்த்தர் இயேசுடைய சரீரத்தை காணல, கர்த்தர் இயேசுடைய சரீரத்தை அங்க காணல. அதுதான் இங்க சொல்லும் போது அங்க புத்தி இல்லாத மந்த அந்த இருதயம் உள்ளவர்களே, ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் வாயிலாக சொல்ல கேட்ட சொன்ன அந்த வாக்குறுதிகளை அந்த தீர்க்கதரிசனங்களை இன்னும் கூட நீங்க பண்ணல, விசுவாசிக்கல. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில விதமாகத்தான் இருக்கு. கர்த்தர் இயேசு நமக்காக மரித்திருக்கிறார், விசுவாசித்திருக்கிறோம். அவர் உயிரோடு கூட எழும்பியிருக்கிறார், அது கூட விசுவாசிக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் பாடத்தின் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அந்த உயிர்த்தெழுதல நாம் கூட பங்கடைவோம், அதுக்குண்டான முயற்சிகள் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கு அல்லது இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் எப்படி இருக்கும், நம்ம மந்த இருதயம் உழவர்களாக அங்க இருக்கிறோம். அநேக தேவனுடைய வாக்குத்த வசனங்கள், நல் வார்த்தைகள், அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டாலும் கூட அதன் மேல என்ன இல்லை, நமக்கு விசுவாசம் இல்லாதவர்களாக அங்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நமக்கு கிரியைகள் அங்க இல்ல, விசுவாசம் இருந்தாலும் அங்க கிரியைகள் இல்லாதவர்களாக அங்க இருக்கிறோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்களை குறித்து இங்க பேசும்போது தொடர்ந்து நீங்க வசனங்கள் படிக்கும் போது இவ்விதமாக கர்த்தர் இயேசு அவர்களோடு சம்பாஷித்து அதே போல அவர்களோடு கூட போய் தங்கியிருந்து அநேக வார்த்தைகளை சுவிசேஷங்களை அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கும். அது அருமையான வார்த்தையை நீங்க படிக்கும் போது இவ்விதமாக கர்த்தர் இயேசு அவர்களோடு கூட இருக்கும் போது அவர்களோடு கூட பேசும் போது நிச்சயமாகவே ஒரு சம்பவம் நடக்குது. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். 45வது வசனத்தில் அப்பொழுது அநேக விஷயங்களை கர்த்தர் இயேசு அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்களை அவர் திறந்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இதே நிலை நம்முடைய வாழ்க்கையில் அநேகமாக அங்கு இருக்கிறது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படும்படியாக அவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளும் போது இன்னும் அதிகமாக நம்முடைய விசுவாசத்தை அவர் அதிகப்படுத்துகிறார் என்று சொல்லி அங்க பார்க்கும். இதே தான் அப்போஸ்தலனுடைய வேண்டுதலாக அங்க இருந்தது. பேதுரு சொன்னார், எங்களுடைய விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இயேசுவிட்ட பேதுருடைய வேண்டுதல் அவிதமாக இருந்தது என்று சொல்லி அங்க பார்க்கும். ஐந்தாவது தரிசனம் பார்க்கும்போது சரியாக ஒரு வாரம் கழித்து தன்னுடைய சீஷர்கள் மத்தியில அங்க கதவு பூட்டப்பட்டிருந்த அந்த நிலையில அந்த இடத்துல தோமா இல்லாத போது கர்த்தர் இயேசு தன்னுடைய தரிசனத்தை அங்க காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தோமாவினுடைய வாழ்க்கை, அவர் கர்த்தர் இயேசுவை சந்தேகப்பட்டது கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக அங்க இருக்கு. ஆக அதுக்கு அடுத்தாற்போர் பார்க்கும்போது அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி அங்க சகோதரர் அங்க சொல்கிறார். இதுல தோமா அங்க இருக்கும் பட்சத்தில் அவரோடு கூட அந்த 11 சீஷர்கள் மற்றும் அநேக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் அங்க காட்சி கொடுத்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். இது பார்க்கும் போது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப லாங் இன்டர்வல் என்று சொல்லி அங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பாக இன்னொரு 7வது தரிசனம் என்று சொல்லி பார்க்கும் போது ஒரு முக்கியமான இடத்துல அவர் தரிசனம் காண்பிக்கிறதா பார்க்கும். ரொம்ப நீண்ட இடைவெளி சகோதர ரசல் சொல்லும் போது கிட்டத்தட்ட 2 அல்லது 3 வாரங்கள் கழித்து என்னாச்சுங்க அங்க தரிசனம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும். பாருங்க ஒட்டுமொத்த சீஷர்கள் இருக்கும் போது அந்த அறையின் நடுமத்தியில கர்த்தர் இயேசு வந்து நின்றுட்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தன்னுடைய கையின் காயங்களை எல்லாம் பார்த்து காண்பித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். உண்மைதான், ஆனால் அதுலயும் அவங்களுக்கு என்ன இல்ல, விசுவாசம் அங்க இல்ல. எப்படி இல்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 வாரங்கள் கழித்து என்ன ஆயிடுச்சுங்க, 3 வாரங்கள் கழித்து அவர்கள் திரும்பவுமாக உன்னை பழைய சிந்தைகளுக்கு அவங்க போயிட்டாங்கன்னு பார்ப்போம். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பாக நீங்க வசன பகுதி நீங்க எடுக்கும் போது யோவான் 21 அதிகாரத்தில் முழுமையாக 13 வசனங்கள் விதமாக சொல்லப்படுது. கடற்கரையில போயிட்டு அவங்க உட்கார்ந்து இருக்கிறதா பாக்கிறோம். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு, நான் என்ன பண்றேன், மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். குறிப்பாக பேதுரு தன்னுடைய கர்த்தர் தமக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வாக்குறுதி நிச்சயமாக என்ன பண்ணியிருந்தார், மறந்து போயிருந்தார். என்ன வாக்குறுதி அப்படின்னா, இவரை கண்டுபிடிக்கும் போது சீஷர்களை கண்டுபிடிச்சு அவர்களை ஊழியத்திற்காக அழைக்கும் போது அவர்கள் மத்தியில சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, என்ன வார்த்தை,
நீ பேதுருவாய் இருக்கிறாய்.
ஆமா, அது இல்ல, நான் உங்களை, ஆமா, இதுவரைக்கும் நீங்க மீன்களை பிடிக்கிறவங்களா இருக்கிறீங்க, இது முதற்கொண்டு நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறாங்க, நான் உங்களுக்கு அதுக்காக அழைச்சிருக்கிறேன். முற்றிலுமாக பேதுரு அந்த வார்த்தையெல்லாம் மறந்துட்டு இப்ப என்ன சொல்றாருங்க, திரும்பவும் ஓடி போயிருக்காருங்க, நான் போயிட்டு மீன் பிடிக்க போறேன். உடனே மற்றவர்கள் என்ன பண்றாங்க, ஐயா நீங்க போனீங்கன்னா நாங்களும் என்ன பண்ணுவோம், பின்னாடியே நாங்க சேர்ந்து வரோம். அப்ப இந்த சமயத்துல மீண்டுமாக கர்த்தர் இயேசு அவர்கள் மத்தியில அங்க பிரசன்னமாகி குறிப்பாக அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் போல இங்க சொல்கிறாரு. அவிதமாக இருந்து தன்னை முழுமையாக அங்க வெளிப்படுத்துகிறதாக அங்க பார்க்கிறோம். 8வது தரிசனம், 11 சீஷர்கள் மத்தியில கலிலேயாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையின் மேல அங்க தரிசனம் கொடுக்கிறார். மத்தேயு 28:16-20 வரைக்கும் வசனங்கள் அங்க இருக்கு. 9வது பார்க்கும் போது கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட சகோதரர்கள் மத்தியில அவருடைய சீஷர்கள் மத்தியில கர்த்தர் இயேசு அங்க ஒரே சமயத்தில் அவர்களுக்கு அங்க காட்சி கொடுக்கிறதாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் இதை குறித்து சாட்சியாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15:6 வசனம் விதமாக நமக்கு சொல்லப்படுது. 10வது தரிசனம் நீங்க பார்க்கும்போது குறிப்பாக ஒரு தனிப்பட்ட ஒரு சீஷனுக்கு மீண்டுமாக இங்க காட்சி கொடுக்கிறார். ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவம் யாருன்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15:7 இங்க படிக்கலாம்.
பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமானார்.
அப்ப யாக்கோபுக்கு இங்க தரிசனம் கூட அங்க கொடுக்கிறதாக அங்க பார்க்கிறோம். யாக்கோபுக்கு தன்னுடைய தரிசனத்தை காண்பிக்கிறார். ஏன் தனிப்பட்ட முறையில மீண்டுமாக இவருக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கும் போது நிச்சயமாக கமெண்ட்ஸ்ல இதுக்குண்டான விளக்கங்கள் நமக்கு அங்க அநேகமாக கொடுக்கப்படல. ஆனா இருந்த போது நம்ம என்ன அனுமானிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு பரமேறினதுக்கு அப்புறம் இந்த அப்போஸ்தலர்கள் கர்த்தர் இயேசுடைய ஊழியத்தை செய்யும் போது முக்கியமாக சில சீஷர்கள் கர்த்தர் இயேசுவின் நாமத்திற்காக அங்க கொலை செய்யப்படுகிறாங்க. அதுல முக்கியமான சீஷன் யாருங்க, யாக்கோபு. ஏரோதுவினால அங்க கொலை செய்யப்படுகிறார். தலை வெட்டப்பட்டு அங்க கொலை செய்யப்படுகிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஒருவேளை அந்த யாக்கோபு நிச்சயமாக இவரா தான் இருக்கும் என்று சொல்லி நம்ம அனுமானிக்கிறோம். அதே போல யாக்கோபு நீங்க பார்க்கும்போது யாக்கோபு நிருபம் எழுதுனது அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது சின்ன யாக்கோபை குறித்து, அதாவது கர்த்தர் இயேசுவுக்கு நெருங்கின உறவின் மாரில் இருக்கக்கூடிய ஒரு யாக்கோபை குறித்து அங்க பேசுகிறது. ஆக அந்த வகையில பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவின் சீஷர்கள் 2 சீஷர்கள் பார்க்கும்போது யாக்கோபு என்ற பெயர் பெற்ற 2 சீஷர்கள் ஒரு சீஷன் இவராக இருக்கலாம் என்று சொல்லி நம்ம அனுமானிக்கிறோம். ஒருவேளை அந்த ஒரு சம்பவத்தில் கர்த்தர் இயேசுவும் யாக்கோபும் என்ன அவங்க பேசிக்கிட்டாங்க நமக்கு தெரியாது. குறிப்பிட்ட யாக்கோபுக்காக தனிப்பட்ட முறையில் அவர் தம்மை அங்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை கர்த்தர் இயேசுவுடைய வார்த்தைகள் அந்த ஒரு வெளிப்படுத்தல, கர்த்தர் இயேசுவுடைய வார்த்தைகள் நமக்கு மிக உறுதியை, தம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் நிமித்தமாக அவர் சாட்சியாக கூட அங்க மறித்திருக்கலாம். அப்போ சிலர்கள் அழகாக அந்த வார்த்தைகள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏரோது ராஜா யாக்கோபுவை அங்க தலை வெட்டப்பட்டு அவரை கொலை செய்தார் என்று சொல்லி அங்க பார்க்கும். கடைசியாக 11வது அந்த ஒரு காட்சியை நீங்க பார்க்கும் போது 40வது நாள்ல நமக்கு தெரிந்த சம்பவம், லூக்கா மற்றும் அப்போ சிலர்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஒலிவமலை மேல ஒட்டுமொத்த சீஷர்கள் கண் காணும்படியாக தன்னுடைய பிதாவுடைய சமூகத்திற்கு அவர் ஏறி போனார் என்று சொல்லி அங்க பார்க்கும். இவ்விதமாக கர்த்தர் இயேசு 11 முறை சாட்சிகளாக தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் தன்னை காண்பித்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். கடைசியாக 12வது முறை கடைசியான ஒரு முக்கியமான சாட்சி கர்த்தர் இயேசு தம்மை குறித்து அங்க வெளிப்படுத்தினார். நமக்கு தெரியும் ரிசல்ட் சொல்லும் போது இது வந்து இந்த அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் என்று சொல்லுறாரு. ரொம்ப விசேஷமான ஒரு காட்சி என்று சொல்லி அங்க சொல்லுறாரு. அது என்ன விசேஷம், என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கும் போது, ஆவியின் ரீதியாக தன்னை முழுமையாக இதுவரைக்கும் கர்த்தர் இயேசு இருந்த அந்த நாட்கள்ல இல்ல, இப்பொழுது 40 நாட்கள் பிறகு அவர் பரமேறினதுக்கு பிறகு நிச்சயமாக நமக்கு தெரியும் அவர் மீண்டும் ஆவியின் நிலையில் இல்ல, அவர் மகிமையின் நிலைக்கு அவர் கொண்டு போகப்பட்டார், மகிமின் நிலையை அவர் தரித்துக் கொண்டார் என்று சொல்லி அங்க பார்க்கும். அப்போ பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனங்கள் நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிக்கலாம், 3-8 வரைக்கும்.
நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்து.
வேத வாக்கியங்களின்படி கர்த்தர் இயேசு மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற இந்த சாட்சி எப்படி அப்போஸ்தலர் பவுல்னால அங்க பேச முடியுது அப்படின்னு பார்க்கும் போது, அநேக விஷயங்களை மற்ற சீஷர்கள் மூலமாக அவர் கேட்டிருக்கிறார், அநேக விஷயங்களை மற்ற நபர்கள் மூலமாக மற்ற ஜனங்கள் மூலமாக அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் உறுதியோடு கூட இந்த அதிகாரத்தில் குறிப்பாக உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் பவுல் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, இவருக்கு பிரத்யட்சமாக கர்த்தர் இயேசு அவர் காட்சி கொடுத்தது. நீங்க தொடர்ந்து வசனங்கள் படிக்கலாம்.
அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார்.
எல்லாருக்கும் பிறகு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது பார்க்கும். அப்ப எந்த இடத்துல தரிசனமானார், எந்த ஒரு சம்பவம் இவருடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் கிறிஸ்தவர்களை அங்க கொலை செய்யும்படியாக துன்பப்படுத்தும்படியாக தமஸ்குவின் வீதி வழியாக கடந்து போகிற அப்போஸ்தலனாகிய பவுல் அப்ப சவுலாக இருந்தார். அந்த சவுலுக்கு கர்த்தர் இயேசு அங்க காட்சி கொடுத்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அந்த காட்சி மற்ற சீஷர்களுக்கு கொடுத்த காட்சி போல அல்ல, இந்த காட்சி முற்றிலும் மாறுபட்ட காட்சி. அது எவ்விதமான காட்சி, எந்த நிலையில கர்த்தர் இயேசு தம்மை வெளிப்படுத்தினார் பார்க்கும் போது, பிதாவுடைய சமூகத்தில் அவர் பெற்றுக்கொண்ட அந்த மகிமை, அந்த மகிமையுடைய அந்த ரூபத்தில் அவர் முற்றிலுமாக தம்மை வெளிப்படுத்தினார். சகோதர ரசல் அவங்க சொல்லும் போது முழு மகிமையை அவர் வெளிப்படுத்தல, இங்க சொல்லும் போது ஒரு சின்ன பகுதியை அங்க வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்ப இது நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். அது எவ்விதமான தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு க்ஷண தரிசனம் என்று சொல்லி பார்க்கலாம். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் என்று தான் சொல்ல முடியும். அப்ப அந்த செகண்ட் ஒரு நொடி பொழுதுல பல பகுதியில் எடுத்து அதுல ஒரு பகுதி எடுத்தோம்னா, அந்த ஒரு க்ஷண பொழுதுல கர்த்தர் இயேசு தன்னுடைய மகிமையை அங்க காண்பித்தார். அதனுடைய பிரதிபலம் நமக்கு தெரியும். 3 நாள் எப்படி இருந்தாருங்க அவர், ஆமா, கண் பார்வை இல்லாம சாப்பிடாம அங்க தண்ணி குடிக்காம அவர் இருந்ததா கூட அங்க பார்க்கிறோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு ஆவி நிலையிலிருந்து மற்ற 11 சீஷர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஆவி நிலை உடனே நம்ம யோசனை பண்ணிட வேண்டாம், ஆவியாகவே வந்து அவர் வெளிப்படுத்தல. ஆனா அவர் இருந்த ஆவியின் நிலை, நம்ம சொல்றோமே எல் பிளான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையிலிருந்து அவ்வப்போது, இன்னும் தெளிவா சொன்னப்போனா தூதர்களுடைய நிலையிலிருந்து அவர் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தூதர்களுடைய நிலை என்று சொல்லி பார்க்கும் போது, அவர்கள் பூமிக்கு வரும்போது மனுஷர்கள் கண் காணும்படியாக அவர்கள் மாம்ச சரீரத்தை எடுக்கக்கூடிய நிலை, தேவனுடைய சமூகத்திற்கு போகும்போது அவருடைய ஆவியின் நிலை. ஆக இந்த ஒரு நிலையில 11 சீஷர்களுக்கும் அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அப்போஸ்தலர் பவுலுக்கு தம்முடைய மகிமையை அவர் காண்பித்தார் என்று சொல்லி கூட அங்க பார்க்கிறோம். அதை குறித்து தான் சொல்லும் போது இங்க சொல்றாரு அகால பிறவி. இங்கிலீஷ்ல அருமையான வார்த்தை நமக்கு தெரியும், ப்ரீமெச்சூர் என்று சொல்லி அங்க சொல்றோம். அப்ப அகால பிரிவு போன்ற எனக்கும் அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா தரிசனமானார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்றார்னா, ஒரு காலத்துக்கு முன்பதாகவே, ஏற்ற காலத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் இயேசு மகிமையில எனக்கு வெளிப்பட்டார், அவருடைய மகிமையை எனக்கு காண்பித்தார். அது என்ன? ஏற்ற காலம், ஏற்ற சமயம். கர்த்தர் இயேசுவை ஆவின் ரூபத்தில், குறிப்பாக மகிமையின் ரூபத்தில் ஒரு மனுஷன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நிலையில தான் பார்க்க முடியும்? ஆமா, அவர் இருக்கிற நிலையில போய் தான் நம்ம பார்க்க முடியும். அவர் மகிமையில அவர் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கூட என்ன பண்ணணும்? மகிமையில போய் தான் அவரை நம்ம பார்க்க முடியும் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஆவின் நிலையில இருந்தா கூட நம்ம முடியாது, நம்ம பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. அதனாலதான் நீங்க பார்க்கும் போது அந்த பரலோகத்தில் கர்த்தர் இயேசுவுடைய சிங்காசனத்தில் கூட அமர்ந்திருக்கிறவங்க சபை ஜனங்கள், அவங்க மகிமையில பங்கேற்று கொடுப்பாங்க. ஆனால் எதிர்ப்புறமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தெல் கூடத்தார் அவங்க என்ன நிலையில் இருக்காங்க? அவங்களுக்கு மகிமை நிலையில, அவங்களுக்கு ஆவியின் நிலையில அவங்க இருக்கிறாங்க. ஆக அந்த வகையில் பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாலும் கூட இந்த தெல் கூடத்தார் எந்த நிலையில தான் இருப்பாங்க? எந்த நிலையில தான் இருப்பாங்க? தூதரை குறித்து பார்க்கும் போது நமக்கு தெரியும், தூதர்கள் தன்னுடைய சட்டைகள்னால தன்னுடைய முகத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? மூடிக்கொண்டிருந்தாங்க. அதே போல இந்த ஒரு தொழில் கூட்டம் கூட நேருக்கு நேராக கர்த்தர் இயேசுவையோ அல்லது வந்து பிதாவாக தேவனையோ அவருடைய மகிமையை என்ன பண்ண முடியாது, அங்க காண்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய நிலை அது. ஆனா இருந்த போதிலும் அவருடைய சமூகத்தில் இவங்க நிற்பாங்க என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ பவுல் சொல்லக்கூடியது பார்க்கும் போது, நான் அந்த ஆவி நிலையோ அல்லது அந்த மகிமை நிலையை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாகவே கர்த்தர் இயேசுவை நான் என்ன பண்ணிருக்கிறேன், என்னுடைய கண்கள் நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்க சொல்லுகிறதா அங்க பார்க்கிறோம். அப்ப அகால பிரிவு போன்ற எனக்கும் அவர் கடைசியாக தரிசனமானார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். மீண்டுமாக ஆவிக்கு ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்போஸ்தலன் பவுல் யாரை குறித்து அங்க பேசப்படுது? அப்போஸ்தலன் பவுல் யாருக்கு முன்னடையாளமாக பேசப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, குறிப்பாக சபைக்கு அடையாளமாக அங்க பேசப்படுகிறார், சபைக்கு ஒரு உதாரணமாக அங்க பேசப்படுகிறார் என்று சொல்லி அங்க பார்க்கும். 12 அப்போஸ்தலரை குறித்து பார்க்கும் போது, இவர்கள் வந்து 12 கோத்திரங்களுக்கு பிரதிநிதிகளாக அங்க இருக்கிறாங்க. உதாரணமாக நீங்க பார்த்தா இந்த ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய நிழல்ல 12 அப்பங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அங்க இணையாக அங்க இருக்கிறாங்க என்று சொல்லி அங்க சகோதரர் அங்க நமக்கு சொல்லுகிறாரு. அப்ப அந்த 12 அப்பம் அல்லது அந்த 12 கோத்திரம் என்று சொல்லி பார்க்கும் போது, குறிப்பாகவே ஆவிக்குறி ரீதியாக இவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா 12 கோத்திரங்கள் என்று வெளிப்படுத்தும் விசேஷங்கள் அங்க சொல்லப்படுது, அல்லது அந்த 12 அஸ்திபார கற்கள் என்று அங்க சொல்லப்படுது. இவ்விதமாக அநேக விஷயங்கள் அங்க சொல்லப்படுது. அந்த வகையில் பார்க்கும் போது சபை ஜனங்களை இவங்க குறிக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். குறிப்பாக அப்போஸ்தலர் பவுல் முற்றிலுமாக கடைசியாக இருக்கக்கூடிய பாத அங்கமாகிய சபைக்கு அங்க முன் குறித்து சொல்லப்படுகிறார். 11 சீஷர்களுக்கு அங்க முன்னே கர்த்தர் இயேசு வெளிப்படுத்தினார், கடைசியாக எனக்கும் அங்க வெளிப்படுத்தியிருக்கிறார். 12 பேருக்கு மேல சீஷர்கள் யாரும் கிடையாது. அப்ப அந்த வகையில் பார்க்கும் போது இங்க சபையினுடைய கடைசி பங்காகிய இந்த ஒரு பாத அங்கத்திற்கு கர்த்தர் இயேசு அங்க தம்மை வெளிப்படுத்துகிறார், மகிமையில தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அங்க சொல்றாரு, ப்ரீ மெச்சூர்டு சொல்றாரு, தன்னை குறித்து அகால பிரிவு போல எனக்கும் ஏற்ற காலத்துல ஏற்ற சமயத்துல அவரை நான் பார்ப்பேன். ஆனா அந்த ஏற்ற சமயத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் இயேசு தம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தார். இதே நிலைதான் இன்றைக்கு நமக்கு இருக்கு. நமக்கு ஏற்ற காலம், ஏற்ற கால சூழ்நிலை, ஏற்ற நிலை இன்னும் நமக்கு வரல. எப்படி? எதற்கு? கர்த்தர் இயேசுவையோ பிதாவாகிய தேவனையோ அவர்கள் வைத்திருக்கிற அந்த பெற்றுக் கொண்டிருக்கிற மகிமையை நாம காண்பதற்கு நமக்கு ஏற்ற சமயம் இல்லை. ஆனா இருந்த போதும் இப்பொழுதே கர்த்தர் இயேசுடைய மகிமை, பிதாவுடைய நிலையை நாம கண்டிருக்கிறோமா இல்லைங்களா? அதுதான் சகோதரன் கடைசியாக கேள்வி கேட்கிறார். உண்மையாகவே நீங்கள் கண்ணார கண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள், அவருடைய நல் வார்த்தைகள், பரிசுத்தமுள்ள சத்தியத்தின் மூலமாக அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த அழியாமை திவ்ய சுபாவம் மகிமை இவர் நீங்கள் கூட என்ன பண்ணிருக்கிறீங்க? இப்போ நீங்கள் கூட அதை கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்றான். ஆக அருமையான ஒரு அடையாளமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், அதுல உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட நடந்த சில சம்பவங்களை குறித்து அங்க பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த வகையில் பார்க்கும்போது சபை ஜனமானது இப்பொழுது நாம் ஆவினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஒரு நாள் பொழுதுல, ஒரு காலத்துல நாம் ஆவியில நிச்சயமாக உண்மையாகவே பிறக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். அவிதமாக ஆவியில பிறக்கும் போது மகிமையும் கூட நம்ம பெற்றுக்கொள்ள உருவம் கர்த்தர் இயேசு பெற்றிருக்கிற அந்த மகிமை கூட நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இருப்போம். அந்த நிலையில கர்த்தர் இயேசுவை முழுமையாக நம்ம மகிமையில கண்ணார கண்டு கழிப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கும் அன்பு சகோதர சோதரில. இதை குறித்து தான் சொல்லும் போது அப்போ யோவான் முதலாம் இடத்தை சொல்லும் போது அவர் எப்படி இருக்காரு நமக்கு தெரியாது. வசனங்களை படிக்கலாம். யோவான் 3:2 மூன்று யோவான்.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்.
அப்ப கர்த்தர் இயேசு மகிமையில வெளிப்படும் போது, நமக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம் என்று
அறிந்திருக்கிறோம்.
ஆமா, அவிதமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எதன் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறோம்? வேத வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவ்விதமாக சொல்லும் போது கடைசியாக ஒரு வசனம் நாங்கள் படிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியர் எழுத நிருபம் 3:18 2 கொரிந்தியர் 3:18.
நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு.
ஆமா, பாருங்க, திறந்த முகமாய், அப்ப ஓபன் வியூ என்று சொல்லி அங்க சொல்கிறார். அப்ப திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை நம்ம காண்கிறோம். உண்மைதான். ஆனா எப்படி காண்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணாடியிலே நம்ம பார்க்கிற பிரகாரமாக, அதன்படியாக நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் இயேசுவுடைய மகிமையை அங்க காண்கிறோம். நீங்க தொடர்ந்து படிக்கலாம்.
ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்.
ஆமா, அவ்விதமாக அவருடைய சாயலை பெற்றுக் கொள்வதற்கு மகிமை மேல் மகிமை அடைந்து 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 நம்ம மறுரூபப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? உண்மையாகவே மகிமையை அங்க பெற்றுக் கொள்வதற்கு இன்றைக்கு நாம் மறுரூபப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம மறுரூபமாவதற்கு நமக்கு வாய்ப்பாக நமக்கு உதவியாக இருக்கிறது என்னன்னு பார்க்கும்போது, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறு அளவுல ஒரு சிறு துளி போல கர்த்தர் இயேசுவுடைய மகிமை என்று சொல்லி அங்க சொல்றாங்க. அப்ப அப்போஸ்தலன் பவுல் வைராக்கியமாக தன்னை இரத்த சாட்சியாக கொடுப்பதற்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு என்ன அவருக்கு உந்துகோலாக ஆதரவாக இருந்ததுன்னு பார்க்கும்போது, அவருடைய முதல் தரிசனம், அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட அந்த தரிசனம், கர்த்தர் இயேசுடைய மகிமையை அவருடைய சிறு அளவில் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு தரிசனம் என்று சொல்லி அங்க பார்க்கும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வேதத்தினுடைய வசனங்கள் வாயிலாக நாம் கூட எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசுடைய மகிமையை நம்ம கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய மகிமையுடைய முழு அளவில் அது ஒரு சிறு பகுதியை நம்ம கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணாடியில பார்ப்பது போல, கண்ணாடியில பார்ப்பது போல. ரெண்டு அர்த்தம் இதுக்கு சொல்லலாம். இதுக்கு என்ன சொல்றாருன்னா, கண்ணாடியில பார்க்கிறது. அருமையான சகோதரன் இருக்கிறாரு, இந்த இதுக்கு எனக்கும் சகோதரன் நடுவில் ஒரு கண்ணாடி வச்சுட்டா எப்படி இருக்கும் அவருடைய, நான் பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அவருடைய காட்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நேரடியாக பார்க்கிறது போல அல்ல, கொஞ்சம் அதை காட்டிலும் கொஞ்சம் டிம்மா இருக்கும், இல்லையா, கொஞ்சம் டல்லா இருக்கும். இப்ப நான் கண்ணாடி போட்டிருக்கேன், என்ன கண்ணில் நிறைய ஸ்கிராச்சஸ் இருக்கு. அப்ப நேர்ல நான் பார்க்கும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப தெளிவாக அங்க இருக்கும். ஆனா இந்த கண்ணாடி வழியாக பார்க்கும் போது அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் டல்லா, கொஞ்சம் டிம்மா அங்க இருக்கும். அதைத்தாங்க சொல்றாரு. வேதத்துல நீங்க பார்க்கறீங்க, வேதத்தின் மூலமாக பார்க்கறீங்க, வசனத்தின் மூலமாக கர்த்தர் இயேசுவை பார்க்கறீங்க, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை நீங்க பார்க்கறீங்க. அது எப்படி தான் இருக்கலாமா? இன்னும் கூட டிம்மா தான் இருக்கு, ரொம்ப டல்லா தான் இருக்கு. ஆனா அந்த ஃபுல் பிரைட்னஸ் அது எப்பதான் கிடைக்கும்? அந்த முழுமையான அந்த ஒரு ரிசல்ட், அந்த ஒரு நிலை எப்பதான் நீங்க கண்டடைவீங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்பொழுது அவரை போய் நேருக்கு நேர் நீங்க பாக்குறீங்களோ அப்பொழுதுதான் என்ன பண்ணுவீங்க, கண்டடைவீர்கள் என்று சொல்லி அங்க சொல்றாரு. ஒன்று, இன்னொன்று பார்க்கும் போது, இவ்விதமாக இந்த கண்ணாடியின் மூலமாக மகிமையை நாம் பார்த்து திரும்ப திரும்ப நம்முடைய கேரக்டர் நம்ம என்ன பண்ணும், டெவலப் பண்ணி மறுரூபமாகக்கூடிய விஷயத்தை அங்க சொல்லுகிறார். அது என்ன கண்ணாடி சொல்லும் போது, இந்த வேதத்தையே அங்க சொல்லுகிறார். இந்த வேதத்தின் மூலமாக நீங்க யாரை பார்க்கலாம்? கர்த்தர் இயேசுவை நீங்க பார்க்கலாம், அவருடைய சாயலை நீங்க பார்க்கலாம். ஆனா எப்படி அந்த வேதத்தின் மூலமாக எப்படி நாம் பார்க்க முடியும், நம்முடைய அதன் மூலமாக நம்முடைய சாலையை எப்படி நம்ம வளர்த்துக் கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கண்ணாடியின் மூலமாக கர்த்தர் இயேசுவை நீங்க பார்க்கறீங்க, அவருடைய மகிமையை பார்க்கறீங்க, உண்மைதான். ஆனா அதே கண்ணாடியின் மூலமா யாரை கூட நீங்க பார்த்துக் கொள்கிறீங்க? உங்களை கூட நீங்க பார்த்துக் கொள்கிறீங்க. பார்த்துட்டு கர்த்தர் இயேசுவுடைய சாயல் விதமாக இருக்கா, ஆனா நம்முடைய சாயல் கொஞ்சம் குறைவாக இருக்கு, அதற்கு ஏற்ற விதமாக நம்ம என்ன பண்ணும், கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், சீர் பண்ணிக்கணும். விதமாக நம்ம பார்த்து 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 கர்த்தர் இயேசுனுடைய மகிமையை நம்ம பார்த்து நம்மை நாமே சரி செய்து கொண்டு இன்றைக்கு நாம் மறுரூபப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக கர்த்தர் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதலுக்கு சம்பந்தப்பட்ட இந்த சம்பவங்கள் மூலமாக நம்ம அநேக விஷயங்களை நம்ம உணர்ந்திருக்கிறோம். அன்றைக்கு நடந்த சம்பவங்கள், அதே போல நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நாம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எதை நோக்கி இருக்கிறது, அல்லது எதற்காக அந்த உயிர்த்தெழுதல் நடந்தேறியது என்று சொல்லி பார்க்கும்போது, ஒட்டுமொத்த உலக மீட்பிற்காக நமக்கு தெரிந்த விஷயம், அதற்குள்ளாக அந்த மீட்பிற்குள்ளாக விசேஷமான ஒரு மீட்பு, சபையினுடைய மீட்பு, நம்முடைய மீட்பு அங்க அடங்கியிருக்கு என்று சொல்லி அங்க பார்க்கும். இன்றைக்கு கர்த்தர் இயேசுவினுடைய அந்த மகிமையை, அந்த உயிர்த்தெழுதலுடைய அந்த ஒரு சாயலை இப்பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்டுகொள்ளலாம். ஆனால் முழுமையாக நம்ம கண்டுகொள்கிறது, முழுமையாக நம்ம தரிசனம் பெறுகிறது கர்த்தர் இயேசுவையே நேருக்கு நேர் போய் பார்த்து அவருடைய சமூகத்தில் போய் சேர்கிற அந்த நாள். கடைசியாக சங்கீதம் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை படித்து நம்ம நிறைவு செய்யலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 17:5, 17:5.
என் காலடிகள் வழுவாத படிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும்.
17:5.
அது என் காலடிகள் வழுவாத படிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும்.
இவ்விதமாக சங்கீதம் அங்க சொல்லும் போது, இந்த வாழ்க்கையில நம்முடைய ரூபத்தை மீண்டும் மீண்டும் சரி செய்து கொள்வதற்கு நிச்சயமாக நம்முடைய கால்களுக்கு அங்க ஸ்திரம் வேணும், இருதயத்திற்கு உறுதி வேண்டும். கர்த்தர் இயேசுவினுடைய சமூகத்தில் போய் நின்று நாம் அதை கேட்கும் போது அதை நாம் நிச்சயமாக பெற்றுக் கொள்வோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதலுடைய மகிமை, அதே போல அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, நாம் பெற காத்திருக்கிற அந்த மகிமை குறித்து கூட நாம் பார்த்திருக்கிறோம். ஆக அந்த மகிமை பெற்றுக் கொள்வதற்கு இந்த பூலோகத்தில் தேவன் நமக்கு எல்லாவித கிருபைகளையும் உதவிகளையும் நமக்கு தொடர்ந்து செய்வாராக, நம்மை நடத்துவாராக. ஆக நீங்க வசனம் எடுத்துட்டீங்க நினைக்கிறேன், நீங்க அந்த வசனம் கூட படிச்சிடலாம்.
சங்கீதம்
17:15.
நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்.
கடைசியாக சொல்லும் போது, விதமான ஒரு ஸ்திரம் இல்லாத இந்த உலகத்தில் நடந்து போனாலும் கூட நீர் என்னை ஸ்திரப்படுத்துவே. கடைசியாக என்னோட நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சங்கீதக்காரன் அழகாக அந்த வசனத்தை அங்க சொல்லுகிறாரு. அவருக்கு அந்த நிலை இல்ல, அந்த வாய்ப்பு இல்ல. இருந்த போதிலும் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம் அது, நீங்க திறந்து படிக்கலாம்.
நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன்.
ஆமா, நானும் உம்முடைய முகத்தை எப்படி நான் தரிசிப்பேன் அப்படின்னு பார்க்கும்போது, நீதியில நான் தரிசிப்பேன், நான் விழித்து எழும் போது. எப்படி விழித்து எழும் போது? ஆமா, நம் மரணத்திலிருந்து விழித்து எழும் போது அங்க சொல்லும் போது நான் ரொம்ப திருப்தியாவேன். எதுல அப்படின்னா, உம்முடைய சாயல்ல நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மகியில, அந்த மகிமையில நான் பங்கு பெற்று நான் திருப்தியாவேன் என்று சொல்லி அங்க முடிக்கிறார். அப்ப அந்த இரண்டு வசனங்கள் படிக்கும் போது, முதல் வசனம் இப்போதைக்கு நமக்கு ஏற்றதாக இருக்கு. ஸ்திரம் இல்லாமல் நம்ம நடந்து போகிற இந்த உலகத்துல கர்த்தருடைய சமூகத்தில் போயிட்டு அந்த ஸ்திரத்தை, அந்த விசுவாச உறுதியை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம காத்திருக்க வேண்டும். ஒருவேளை அவிதமாக நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும் போது, நிச்சயமாக கர்த்தர் இயேசுவினுடைய சாயல்ல நாம் நிறைவடைவோம், அதுல திருப்தி ஆகும் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அன்பின் சகோதர சகோதரி, ஆக இந்த ஒரு பாடத்தின் மூலமா அநேக விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கேட்ட இந்த ஒரு வார்த்தைகள் நிமித்தமாக தேவன் நம்மை வழிநடத்துவாராக, பலப்படுத்துவாராக, காத்துக் கொள்வாராக. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென்.